وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأتم الحج والعمرة لله. قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية. رواه البخاري. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தலைப்பு வந்து எப்படி ஹஜ்ஜி செய்வது என்கிற தலைப்பை நம்ம எடுத்துக்கிறோம். இதில் நம்ம எப்படி ஹஜ்ஜி செய்வது என்கிற அந்த செய்முறையை சொல்வதற்கு முன்னால முக்கியமான ரெண்டு செய்திகளை சொல்லிடுறேன். முதல்ல, நம்முடைய ஹஜ்ஜை வந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும், சரியா எப்படி ஹஜ்ஜி செய்ய? ரெண்டாவது, அப்ப வந்து நம்மளுடைய ஹஜ்ஜ அல்லாஹ் ஏத்துக்கிறனும் அப்படின்னு சொன்னா நம்ம என்னென்ன செய்யணும்னு சொன்னா, ரெண்டு விஷயங்கள்ல ரொம்ப கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ஒன்னாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இஹ்லாஸ் இல்லையா. இஹ்லாஸ்னா என்ன? உள தூய்மை இல்லையா. அதாவது இந்த ஹஜ்ஜிக்கு போறது வந்து நான் வந்து ஊருக்காக, பேருக்காக, பெருமைக்காக என்னைய வந்து மக்கள் ஹாஜியான்னு கூப்பிடுவாங்க, நோட்டீஸ்ல வந்து அல் ஹாஜின்னு பேர் போட்டுக்கறலாம் என்பது போன்ற நீயத்து வந்து அறவே வந்து விடக்கூடாது. நான் பியூரா யாருக்காக பண்றேன்? என் ரப்புக்காக நான் பண்றேன். இதுதான் இஹ்லாஸ். நீங்க வந்து குர்ஆனை படித்து பார்த்தால் குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா, வதிமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் முழுமைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப அல்லாவுக்காகங்கிற அந்த இஹ்லாசு பரிசுத்த தன்மை இருக்க வேண்டுமே தவிர பெருமை வந்து கடுகளவும் வந்துவிடக்கூடாது என்பதுல நீங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். முதல் செய்தி. ரெண்டாவது, ஹஜ்ஜ எப்படி செய்யணும் என்று சொன்னால் எப்படி செய்ய அல்லாஹ் குர்ஆனிலே போதிக்கிறானோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஹஜ்ஜி பண்ணாங்களோ பண்ண சொன்னாங்களோ அதன் அடிப்படையில் செய்ய வேண்டும். சரியா, குர்ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் ஹஜ்ஜ செய்யணும். இந்த ரெண்டும் சேர்த்து பண்ணாதான் அந்த ஹஜ்ஜ அல்லாஹ் ஏத்துக்கிறவானே தவிர, இந்த ரெண்டில் ஏதேனும் ஒன்றை விட்டு விட்டால் ஹஜ்ஜ என்ன செய்யப்படாது? ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அமையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது முதல்ல அடிப்படையான செய்தி. இரண்டாவது, நம்ம ஹஜ்ஜ் பண்றோமா இல்லையா, இந்த ஹஜ்ஜுடைய சிறப்புகளை ரத்தின சுருக்கமாக நான் சொல்வது என்று சொன்னால், ஒரு ஹதீஸ் வருது, மன் ஹஜ்ஜ லில்லாஹி فَلَمْ يَرْفُضُ وَلَمْ يَفْسُقْ رَجَعَكَ يَوْمٍ وَلَدَتْهُ أُمُّهُ. யார் அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜ் பண்ணாங்களோ அந்த ஹஜ்ஜில் எந்த பாவங்களையும் செய்யாமல் ஹஜ்ஜில போய் கோபப்படுறது, சண்டை பிடிக்கிறது, வாக்குவாதம் பண்றது, தப்பான காரியங்கள் பண்ணுவது, அது மாதிரியான எந்த கெட்ட செயல்களும் ஹஜ்ஜியில் இஹ்ராமுடைய நிலையில் ஹஜ்ஜியில் இல்லாமல் பியூரா பரிசுத்தமா என்ன செய்யணும்? ஹஜ்ஜி பண்ணணும். அப்படி ஹஜ்ஜி பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பி வருகிற போது உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் எந்த அளவுக்கு மன்னிக்கிறான் என்று சொன்னால், அன்று பிறந்த பாலகனை போன்று அவர் ஊரு திரும்பி வருகிறார் என்று ஹதீஸ் இருக்குது. அப்ப அன்னைக்கு பிறந்த புள்ள மேல எப்படி எந்த பாவமும் இல்லையோ அந்த அளவுக்கு என்ன செய்யறான், அல்லாஹ் ஹஜ்ஜி மூலமா பாவத்தை மன்னிக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இத நம்ம எப்படியும் சேர்த்து புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, பாவங்கள் என்பது ரெண்டு வகை இல்லையா. ஒண்ணு, நம்ம அல்லாஹ்வுக்கு செய்த பாவம், அல்லாஹ்வுடைய அந்த கடமைகளை விடுகிறோமா இல்லையா, தொழுகிறதுல வந்து குறை வைத்திருக்கலாம், நோன்பில் குறை வைத்திருக்கலாம், அதே மாதிரி ஜகாத்து ஹஜ்ஜில் நினைச்சிருக்கலாம் குறை வச்சிருக்கலாம். அல்லாஹ்வுடைய அந்த கடமைகளில் குறை வைப்பது பாவமா பாவம் இல்லையா? அது வந்து அல்லாஹ்வுக்கு செய்த பாவங்கள். ரெண்டாவது பாவம் என்ன அப்படின்னு சொன்னா, அடியானுக்கு செய்கின்ற உரிமைகள் கடமைகள், அந்த கடமைகள் குறை வைப்பதும் என்ன பாவம். ஒருவரை தேவையில்லாமல் பேசுவது, அவருடைய மனதை புண்படுத்துவது, அவரை அடிப்பது, சொத்துக்களை பறிப்பது, இதுகெல்லாம் என்ன நாம் செய்யக்கூடிய பாவங்கள். இந்த ரெண்டு பாவத்துல ஹஜ்ஜின் மூலமாக எந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான் என்று சொன்னால், எந்த பாவத்தை மன்னிப்பா? அல்லாஹ்வுக்கு செஞ்ச பாவத்தை தான் அல்லாஹ் மன்னிப்பானே தவிர அடியானுக்கு செய்த பாவத்தை பொறுத்தவரை. மாஷாஅல்லாஹ், இந்த ஹஜ்ஜிங்கிறது வந்து பெரிய ஒரு பாக்கியம், பெரிய நியமத்து. அதாவது பணக்காரவங்களுக்கு எல்லாம் இல்ல, பணக்காரனாவும் இருக்கணும், அல்லாஹ்வுடைய அந்த பாக்கியமும் இருக்கணும். எவ்வளவோ பெரிய 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 பணக்காரவங்களா இருந்து ஹஜ் பண்ணாம அல்லாட போய் சேர்ந்துட்டாங்கல்ல இல்லையா, அப்ப வசதி வாய்ப்புகளை தந்து ஆரோக்கியத்திலிருந்து அல்லாஹ்வுடைய பாக்கியத்தை அண்ணா தந்திருக்கிறானா இல்லையா, இது வந்து நமக்கு அடுத்த வருஷம் வரை நமக்கு இந்த பாக்கியம் இருக்குமா இருக்காதா, அல்லாட போய் அதெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம ஹஜ்ஜிக்கு போறதுக்கு முன்னாலேயே நம்மளால யாரெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க நம்ம நினைக்கிறோமோ, இந்த பிரச்சனைக்கு ஏ மேலதான் தப்பு இருக்குது, இந்த இத்தனை வருஷமா பேச்சுவார்த்தை இல்ல, இத்தனை வருஷமா சண்டை அடுக்கிறோம், அதுக்கு நான் தான் காரணம் என்று உங்களுடைய உள் மனசு சொல்லுமா இல்லையா. அந்த யூகோ வந்து தடுக்கு, உள் மனசு இறையச்சம் என்ன செய்யும், என் மேல தவறு இருக்கத்தான் செய்யுது என்று படுகிறதோ, நீங்க யூகோ பார்க்காம நேரடியா அவங்கள்ட்ட போய் நான் இந்த மாதிரி ஹஜ்ஜிக்கு போறேன், எனக்காக துவா செய்யுங்க, நான் செஞ்ச தவறுகளை அல்லாஹ்வுக்காக மன்னிச்சுக்கிறங்க, சரியா. அப்ப நீங்க ஹஜ்ஜிக்கு போறேங்கிற அந்த விளம்பரத்துக்காக போய் சொல்ல சொல்லணும், எதுக்காக சொல்லணும், பாவத்துக்கு பரிகாரம் எதுக்கு தேவையில்லாத கசை போட்டு போகணும், நம்ம அல்லாட்டேந்து ஹஜ்ஜிலேந்து வெளியே வரும்போது எப்படி வரணும், அன்று பிறந்த பாலகனை போட்டு வர வேண்டும் என்று சொன்னால் இது மாதிரியான காரியத்தை இன்ஷா அல்லாஹ் நீங்க செஞ்சிருங்க, சம்பந்தப்பட்டவர் மன்னித்து விட்டால் அல்லாஹ் உங்களை மன்னித்து விடுவான். ஹஜ்ஜை நீங்க பண்ணிட்டு வரும்போது நம்ம அல்லாஹ்வுக்கு செய்த பாவங்கள் இருக்கா இல்லையா, அது என்ன செய்யப்பட்டுரு, மன்னிக்கப்பட்டு விடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இது வந்து அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறாங்கிறதுக்கு இது வந்து சான்று. ரெண்டாவது, மூணு பேரை மட்டும்தான் அல்லாஹு ரபுல் ஆலமீன் தன்னுடைய விருந்தாளி என்று அறிமுகப்படுத்துகிறான், சரியா. அல்லாவே இவங்க வந்து இவர் வந்து என்னுடைய விருந்தாளி, இவர் யாரு ஏ விருந்தாளி, இவர் வந்து ஏ விருந்தாளி அப்படின்னு ரப்பு தன்னுடைய விருந்தாளி என்று விருந்தாளின்னு சொன்னாலே நம்ம அவங்களை கண்ணியப்படுத்துவோமா மாட்டோமா, நம்ம இருக்கிற நல்லதை என்ன செய்யும் அவங்களுக்கு குடுப்போமா இல்லையா, அவர் செய்யக்கூடிய சில தவறுகள் என்று வந்து விட்டால் கூட அதை பெருசுபடுத்தாம மன்னிச்சு விடுவோமா இல்லையா, என விருந்தாளி அவர் இல்லையா. அப்ப நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் மூணு பேரை மட்டும் இவங்க என்னுடைய விருந்தாளி, அவங்க கேட்கறத நான் கொடுத்துருவேன் என்று சொல்கிறான். அதுல முதல்ல யார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்கின்ற ஒரு போராளி, சரியா. அநியாயத்திற்காக அக்கிரமத்தை எதிர்த்து யாரு வந்து ஜிஹாது பண்றாங்களோ அவர் யாருடைய விருந்தாளி, அல்லாஹ்வுடைய விருந்தாளி. அவர் கேட்கறத அல்லாஹ் என்ன செய்வான், கட்டாயமா கொடுத்து விடுவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஹஜ்ஜிக்கு போறீங்களா இல்லையா, ஹஜ்ஜிக்கு செல்கின்ற ஹஜ்ஜி செய்கின்ற ஹாஜி யாருடைய விருந்தாளி, அல்லாஹ்வுடைய விருந்தாளி. ஹஜ்ஜில நிறைய அல்லாட கேட்க தான் செய்வாங்க, ஒண்ணுமே நீங்க எல்லாம் ஹஜ்ஜிக்கு போறீங்க, உங்கள்ட்ட நாங்க என்ன கேட்க போறோம், என்ன கேட்க போறோம், துவா செய்யுங்க இல்லையா, வேற எல்லாம் வந்து நீங்க போய் காசு பணம் கொண்டு வாங்க, இல்ல பிஸ்கட் பிஸ்கட் தங்க பிஸ்கட் பிஸ்கட் கொண்டு வாங்க, அதெல்லாம் உங்கள்ட்ட சொல்ல போறது இல்ல, நீங்க மிஞ்சி மிஞ்சி போனா என்னத்தை தர போறீங்க, கொஞ்சம் பேரித்தம்பல கொஞ்சம் சம்சம் தண்ணி இல்லையா, மாஷா அல்ல அது கூட ஈஸியா கிடைக்கு, பேரித்தம்பலத்தை விட சம்சம் தண்ணியை விட நம்ம எதை உங்கள்ட்ட மீனா கோரிக்கை வைக்கிறோம், நமக்காக அல்லாட துவா செய்யுங்க, அதான் பெருசு. அப்ப ஹஜ்ஜி செய்கின்ற ஹாஜிகள் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள், அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவது அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்டான் என்ற காரணத்தால அந்த ஹாஜிகள் எதையெல்லாம் அல்லாட கேட்கிறாங்களோ அதை என்ன செய்யும் அல்லாஹ் கொடுத்து விடுவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து ரெண்டாவது. மூணாவது, அல்லாஹ்வுடைய விருந்தாளி யார் என்று சொன்னால் உமரா செய்யக்கூடியவர்கள். நீங்க ஹஜ்ஜிக்கு போனாலே என்ன பண்ணுவீங்க, சேர்த்து உமரா பண்ணுவீங்க, நான் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ், முதல்ல உமரா பண்ணுவீங்க அப்புறம் தான் ஹஜ்ஜி பண்ணுவீங்க. அப்ப உமரா பண்ணக்கூடியவர் அல்லாட கேட்கிறாரு, அது அல்லாஹ் கொடுப்பா, ஏன் அல்லாஹ் கொடுக்கறா, அவர் யாருடைய விருந்தாளி, அல்லாஹ்வுடைய விருந்தாளி. அப்ப ஜிஹாது செய்கின்ற ஒரு போராளியும் ஹஜ்ஜி செய்கின்ற ஒரு ஹாஜியும் உமரா செய்யக்கூடியவர் அல்லாஹ்வுடைய விருந்தாளி என்ற காரணத்தால் அந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்தி விருந்தோம்பல் அல்லாஹ் செய்வான், சரியா, கேட்கறதையெல்லாம் அல்லாஹ் கேட்கிற துவாவையெல்லாம் அல்லாஹ் ஏத்துக்கிறவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஹஜ்ஜுடைய சிறப்புகள். முதல்ல ரெண்டு தகுதியை சொன்னேன், இஹ்லாஸ், குர்ஆன் சுன்னா பிரகாரம் வழிகாட்டுதல் முதல்ல, ரெண்டாவது ஹஜ்ஜுடைய சிறப்பு சொல்றேன், மூணாவது ஹஜ்ஜ வந்து எப்படி செய்யணும் இல்லையா. ஹஜ்ஜ் வந்து மூன்று வகை என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். ஹஜ் வந்து தமத்து என்கிற ஒரு ஹஜ் இருக்குது, நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துருவாங்க, அவங்க செஞ்ச ஹஜ் என்ன ஹஜ்ஜுன்னே அவங்க தெரியாது. அதான் பரிதாபமான செய்தி என்னன்னு சொன்னா, லட்சக்கணக்கா செலவு செஞ்சு போவாங்க, ஹஜ் எத்தனை வகை, இதை எப்படி செய்யணும், அதை எப்படி செய்யணும், அதெல்லாம் பல பேருக்கு தெரியாது. ஹஜ் என்பது மூன்று வகை, சரியா. முதல் வகை என்ன என்று சொன்னால் தமத்து, சரியா. இரண்டாவது கிரான், மூணாவது இஃபராது, சரியா.
தமத்து என்கிற ஒரு ஹஜ்ஜி, கரான் என்ற இரண்டாவது ஹஜ்ஜி, இஃப்ராத் என்ற மூன்றாவது ஹஜ்ஜி. இந்த மூன்றில் எதுக்கு நன்மை ஜாஸ்தி என்று சொன்னால், எதுக்கு நன்மை அதிக? தமத்து ஹஜ்ஜிக்கு நன்மை அதிகம். எந்த காரணத்தால? நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் சொன்னா, நீங்க எல்லாம் ஹஜ்ஜிக்கு போறீங்கன்னு இன்ஷா அல்லாஹ் எந்த ஹஜ்ஜி பண்ணுங்க? தமத்து ஹஜ்ஜி பண்ணுங்க. அதாவது நூத்துக்கு நூறு மார்க்கு எதுக்கு 99 98 வாங்கின, நூத்துக்கு நூறு அடிச்சிடலாமே என்ற காரணத்தால நீங்க வந்து தமத்து ஹஜ்ஜி பண்ணுங்க. தமத்து ஹஜ்ஜி என்றா எப்படி பண்ணுவது என்று சொன்னால், இங்க இருந்து நீங்க ஹஜ்ஜிக்கு போறீங்க. ஹஜ்ஜிக்கு நீங்க போறதுக்கு முன்னால இஹ்ராம் கட்டுவீங்களா இல்லையா? இஹ்ராம் கட்டுறதுக்கு முன்னால வெட்டக்கூடிய அந்த நகத்தை எல்லாம் பக்காவா என்ன செய்யணும்? இஹ்ராமுக்கு முன்னால உங்க வீட்டிலேயே நகத்தை எல்லாம் பக்காவா வெட்டிடணும். அதே மாதிரி எடுக்கக்கூடிய கரையக்கூடிய முடிகளை என்ன செய்யணும்? வீட்டிலேயே முடிகளை எடுத்துடணும். முடியெல்லாம் எடுத்துட்டு நல்லா பக்காவா சோப்பு உப்புலாம் போட்டு பக்காவா என்ன செய்யணும்? குளிச்சிடுறீங்க. குளிச்சிட்டு நீங்க ஒண்ணு சென்னையிலிருந்து ஜித்தா ஃபிளைட்டுக்கு போகலாம், அல்லது குழுபுரம் என்ன செய்யலாம். நீங்க இந்த ரெண்டு தான் அதிகமா நடக்குது. அப்ப நீங்க இஹ்ராம் கட்டுறீங்க. இஹ்ராம நீங்க எங்க கட்டலாம் என்று சொன்னால், சென்னையிலேருந்து போனீங்களாக்கே சென்னை ஏர்போர்ட்ல கட்டலாம். கொழும்புல இருந்து போனீங்களாக்கே என்ன செய்யலாம்? கொழும்பு ஏர்போர்ட்ல கட்டிக்கிறலாம். இன்னும் சொல்ல போற இல்லன்னா ஏர்போர்ட்ல கட்டுறதை விட எங்க வீட்டுல கட்டுறதையே நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன செஞ்சுக்கலாம்? வீட்டிலேயே நீங்க கட்டி கொள்ளலாம். ஏஹராமுக்கு உங்க வீட்டுல, உங்க திருச்சி, உங்க பாலக்கரையில நீங்க என்ன செஞ்சுக்கலாம்? ஏஹராம கட்டி கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏஹராமுக்கு முன்னால நல்லா குளிப்பாங்க. குளிச்சிட்டு என்ன பண்ணாங்க? இஹ்ராம் கட்டினார்கள் அப்படின்றது. பக்காவா குளிச்சிட்டு ஆண்கள் வந்து ஒரு கீழே ஒரு வெள்ள துணி, மேல என்ன வேற வெள்ள துணி உடுத்திக்கிறனே, பெண்கள் வந்து அவங்களுடைய நார்மல் ஹிஜாப், இந்த மாதிரி ஹிஜாப போட்டுக்கிறனே. ஹிஜாபை அவர்கள் போட்டுக்கொண்டு சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன என்று சொன்னால், பிஸ்மில்லா அல்லாஹும்ம லப்பைக் உம்ரதன். இத வேற நீ எழுதி பதிவு பண்றீரோ? ஓகே, மாஷா அல்லாஹ். மலக்குகள் பதிவு பண்றாங்களோ இல்லையோ, பக்காவா பதிவு பண்றாங்க. அதை விட செல்போன் பக்காவா அதே மாதிரி பதிவு பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்ப ஹஜ்ஜிக்கு தான் நீங்க போறீங்க, ஆனா நீங்க இஹ்ராம் எதுக்கு கட்டுறீங்க? உமராவுக்கு சொன்ன வார்த்தை என்ன? பிஸ்மில்லா அல்லாஹும்ம லப்பைக் உம்ரதன். நாலே நாலு வார்த்தை, நாலு வார்த்தையும் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான் பிஸ்மில்லா. கணப்பணமா இருச்சா? தெரியுது. அல்லாஹும் பிஸ்மில்லா அல்லாஹும்ம ரெண்டாவது வார்த்தை, லப்பைக் மூணாவது வார்த்தை, உம்ரதன் நாலாவது வார்த்தை. பிஸ்மில்லா என்று சொல்லிவிட்டு, அல்லாஹவே நான் உனக்காக இந்த உமராவில் வந்து ஆஜராகிவிட்டேன் என்று பொருள். இத சொல்றதா இஹ்ராம் கட்டுறது. அந்த வெள்ள துணியை கட்டுறமே அதுக்கு பேர் என்ன? இல்ல இஹ்ராம் இல்ல, வெள்ள துணியை கட்டி முடித்து விட்டு இந்த வார்த்தையை சொல்றமே அதான் என்ன இஹ்ராம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நீ இந்த வார்த்தையை சொல்லிவிட்டால் நீ என்ன பண்ணிட்டீங்க? இஹ்ராம் கட்டி விட்டீர்கள். இஹ்ராம் என்று சொன்னால் ஹராமாக்கி கொள்ளுதல். இஹ்ராமுக்கு என்ன அர்த்தம்? ஹராமாக்கி கொள்ளுதல் என்று பொருள். உதாரணமாக நம்ம தொழுகையில கூட முதல் தக்பீர் கட்டுறவா இல்லையா, முதல் தக்பீர் என்ன சொல்லுவோம்? தக்பீரு தஹ்ரீமா. தக்பீர் என்று சொன்னால் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுதல் என்று பொருள். தஹ்ரீமா என்று சொன்னால் தஹ்ரீமா என்ன அர்த்தம்? ஹராமாக்கி கொள்ளுதல், ஹராமாக்க கூடிய தக்பீர். தக்பீரு தஹ்ரீமா என்று சொன்னாலே என்ன அர்த்தம்? ஹராமாக்க கூடிய தக்பீர் என்று பொருள். இந்த அல்லாஹு அக்பர் என்பது ஹராமாக்க கூடிய தக்பீர். எதை ஹராமாக்க கூடிய தக்பீரு? தக்பீருக்கு முன்னால, தொழுகைக்கு முன்னால பல ஹலாலான காரியங்களை இது என்ன செய்துவிட்டது? ஹராமாக்கி விட்டது. சலாம் சொல்றது, பதில் சொல்றது, சாப்பிடுறது, குடிக்கிறது, நடக்கிறது, இங்கிட்ட அங்கிட்ட பாக்குறது, எல்லாம் ஏற்கனவே ஹலாலா இருந்துச்சா இல்லையா? இதெல்லாம் தக்பீருக்கு பிறகு என்ன? ஹராமாகி போன காரணத்தால இதுக்கு பேரு தக்பீர் தஹ்ரீம், ஹராமாக்க கூடிய தக்பீர். அதே மாதிரி இஹ்ராம் என்று சொன்னாலும் ஹராமாக்கி கொள்ளுதல், சரியா? அப்படின்னு அர்த்தம். எதை ஹராமாக்கி கொள்ளுதல்? நீங்க இஹ்ராம் கட்டிய பிறகு சில காரியங்கள் உங்கள் மீது ஹராம். எது எது ஹராம் இஹ்ராமுக்கு பிறகு? ஒன்னாவது நறுமணம் பூசிக்கொள்ளுதல். அத்தர் எத்தர் பூசிக்கிறோமா இல்லையா? அத்தர் பூசிக்கிறது, குளிக்கும் போது அந்த நல்ல நறுமணமான சோப்பு போட்டு குளிக்கிறோமா இல்லையா, அப்படி குளிக்கிறது. குளிச்ச பிறகு எண்ணெய் தேய்க்கிறோமா இல்லையா, நறுமணமுள்ள எண்ணெய் அப்படி தேய்க்கிறது. மொத்தத்தில் நறுமணம் என்பது என்ன? இஹ்ராமுக்கு பிறகு ஹராம். இரண்டாவது முடி வெட்டுதல், இஹ்ராமுக்கு பிறகு என்ன? ஹராம். மூணாவது நகம் வெட்டுதல், இஹ்ராமுக்கு பிறகு ஹராம். நாலாவது வேட்டையாடுதல், என்ன? ஹராம். தலையை ஆண்கள் தரையை மறைத்தல், என்ன? ஹராம். அதே போன்று சாட்சி போடுதல், சாட்சி போடுறது என்ன? ஹராம். அப்ப இந்த மாதிரியான காரியங்கள், அதே மாதிரி கணவன் மனைவி கூறுவதெல்லாம் என்ன? இஹ்ராமுக்கு பிறகு ஹராம். திருமண ஒப்பந்தங்கள் பேசுவது என்ன? இஹ்ராமுக்கு பிறகு ஹராம். அப்ப இதுகளெல்லாம் ஏற்கனவே ஹலாலா இருந்துச்சு. இந்த ஹலாலான காரியங்களை பிஸ்மில்லா அல்லாஹும்ம லப்பைக் முரத்தன் என்ற வார்த்தை என்ன செய்து விட்டது? உங்கள் மீது ஹராமாக்கி விட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இஹ்ராம் கட்டிய பிறகு உடனே நீங்க வந்து ஒரு துஆவை சொல்லணும். என்ன துஆ? தல்பியா. தல்பியான என்ன? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வல் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக என்பதுதான் தல்பியா. இஹ்ராம் கட்டின உடனேயுமே ஆண்கள் கொஞ்சம் சத்தமா, பெண்கள் கொஞ்சம் மெதுவா, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வல் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக என்கிற இந்த தல்பியாவை சொல்ல ஆரம்பிச்சிருங்க. சொல் நீங்க வீட்டுல கட்டினா வீட்டுல இருந்து மெட்ராஸுக்கு போவீங்க, இல்ல கொழும்புல இருந்து போறீங்க, போகும்போது ஜித்தாவுக்கு போவீங்க இல்லையா. நீங்க ஜித்தாவை அடைவதற்கு சரியா 20 நிமிஷத்துக்கு முன்னால பிளைட்ல உங்களுக்கு அறிவிப்பு செய்வாங்க, மறுபடியும் ஞாபகம் ஊட்டுவாங்க, இஹ்ராம் கட்டாதவங்க கட்டிக்கிறங்க. அந்த மீக்காத்துங்கிற எல்லை இருக்கா இல்லையா, அந்த ஜித்தா என்பது வந்து மீக்காத்து எல்லையை தாண்டி போய்விட்டது, சரியா? எல்லையை தாண்டி அந்த எல்லையிலிருந்து 20 கிலோமீட்டர் பிளைட் பறந்தாதான் எங்க போய் சேருது? ஜித்தாவில போய் சேருது. நீங்க யாரும் மறந்திருக்க கூடாது என்பதற்காக பிளைட்லயே உங்களுக்கு அறிவிப்பு செய்வாங்க, மீக்காத் எல்லை வந்து கொண்டிருக்கிறது. எனவே இஹ்ராம் கட்ட நீயத்தை சொல்லாத ஒண்ணு செஞ்சுக்கிறீங்க, அதை நீயத்தை சொல்லிக்கிறீங்க, ஞாபகம் மூட்டுவாங்க. நீங்க அது வர கடைசி வரையில நீங்க வெயிட் பண்ண வேண்டாம், இங்கே என்ன செஞ்சுக்கிறீங்க? பிஸ்மில்லா அல்லாஹும்ம லப்பைக் உம்ரதன் இத சொல்லிடுறீங்க. இன்ஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதுகாப்போடு உங்களுடைய பிளைட் வந்து ஜித்தா ஏர்போர்ட்ல போய் இறக்குது. ஜித்தாவுடைய இறங்கி அங்கே செய்ய வேண்டிய அந்த வேலையை செஞ்சு முடிச்சு ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போறீங்க. உங்களை கூட்டிட்டு போகக்கூடிய டிராவல்ஸ் வந்து பஸ் வச்சிருப்பாங்க. ஜித்தா டு மக்கா என்ன செய்றீங்க? நீங்க பஸ்ல போறீங்க. இப்பெல்லாம் போகும்போது எதை அதிகமா சொல்லணும்? தல்பியா லப்பைக் அல்லாஹும்ம லப்பை, அதை வந்து சொல்லிக்கிட்ட போவன. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ரூம் கொடுப்பாங்க, மக்காவில் வந்து ரூம் கொடுப்பாங்க. உங்களுடைய லக்கேஜ் எல்லாம் இங்க ரூம்ல வச்சுட்டு மக்காவுக்கு ரூமுக்கு போனவனையும் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் இபாதத் என்ன? வுது செய்தல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம எல்லாம் வுது செய்யறத பெரிய இபாதத்தாகவே நினைக்க மாட்டோம் இல்லையா. துணுவது இபாதத்து, நோம்பு இபாதத்து, வுது என்ன இபாதத்தா இல்லையா? இபாதத் இல்லைங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். வுது என்பது மிகச்சிறந்த இபாதத். நீங்க முகத்தை கழுவுறீங்கன்னு சொன்னா கண்கள் செய்த பாவங்கள், மூக்கு செய்த பாவங்கள், வாய் செய்த பாவங்கள், தலைக்கு மசாஜ் பண்றமே தலை செய்த பாவங்கள், காதுக்கு மசாஜ் செய்யறமே காது செய்த பாவங்கள், கையை கழுவுகிறோமே கை செய்த பாவங்கள், காலை கழுவுகிறோமே கால் செய்த பாவங்கள், ஒவ்வொரு உறுப்புகள் செய்த பாவங்களையும் ஒலுவின் மூலமாக அல்லாஹ் மன்னிக்கிறான் என ஹதீஸ் இருக்கிறது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வந்த உடனே முதல் என்ன பண்ணாங்க? ஒலு செஞ்சாங்க அப்படின்னு இருக்குது. அப்ப நீங்க லக்கேஜ் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் போய் என்ன பண்றீங்க? ஒலு செய்யறீங்க. ஒலு செஞ்சுட்டு ரூம்ல இருந்து நேரா நீங்க வந்து காபாவுக்கு போவீங்க. காபாவுக்கு போகும்போது என்ன சொல்லிக்கிட்டு போவன? என்ன சொல்லணும்? இப்ராஹிம் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், தல்பியா சொல்லிக்கிட்டு நீங்க போறீங்க. தல்பியா சொல்லிக்கிட்டே போகும்போது தெரியும் உங்களுக்கு காபா வந்து சின்ன கருப்பு பள்ளிவாசல், அதை சுத்தி பிரம்மாண்டமான பள்ளிவாசல் இருக்கும். அந்த பள்ளிவாசலுக்குள்ள போகும்போது நீங்க வழக்கம் போல் வலது கால முன் வச்சு என்ன செய்யணும்? அந்த பள்ளிவாசலுக்குள்ள போவனு. பள்ளிவாசலுக்குள்ள போகும்போது ஓதக்கூடிய துவா இருக்கா இல்லையா? அல்லாஹு மஃப்தஹலி அபுவாப ரஹமத்தி, சரியா? இத நீங்க மறக்காம என்ன செய்யுங்க? வலது கால முன் வச்சு உள்ள போங்க. அல்லாஹு மஃப்தஹலி அபுவாப ரஹமத்திக்குங்கிற இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். இந்த துவாவுக்கு பிறகு என்ன ஓதனு? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வல் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்கிற இந்த தல்பியாவ சொல்லிக்கிட்டு இருக்கானே. தல்பியாவ எப்ப நிப்பாட்டன்னு சொன்னா, நீங்க உள்ளுக்குள்ள போனீங்களாக்கு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துல காபாவை பார்த்து விடலாம் இல்லையா. காபானா என்ன, அந்த கருப்பு பள்ளிவாசல் அதான காபத்துல்லா, அந்த கருப்பு பள்ளிவாசலை நீங்கள் பார்த்து விடலாம். அந்த காபத்துல்லாவை நீங்கள் பார்த்து விட்டால் தல்பியாவை நிறுத்தி கொள்ள வேண்டும். சரியா பாய்? அப்ப தல்பியாவை ஸ்டார்ட் பண்ணது எப்ப? இஹ்ராம் பிஸ்மில்லா அல்லாஹும்ம லப்பைக் உம்ரதன் அங்கிருந்து தல்பி ஆரம்பிச்சிருச்சு. தல்பியா எப்ப முடியுது? காபத்துல்லாவை பார்த்தல், காபாவை பார்த்தாச்சு. காபாவை பார்த்த உடனே தல்பியாவை நிப்பாட்டிக்கிட்டு நேரா எங்க போறோம்னு சொன்னா, இதா வந்து காபான்னு சொன்னா, காபாவுடைய இடது மூலை, இடது மூலையில தான் ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்கு. நேரா அந்த இடது மூலைக்கு நேரா போய் நின்றுக்கிறங்க. லைட் இந்த சைடு போட்டிருப்பாங்க சரியா, இந்த சைடு லைட் போட்டிருப்பாங்க. இங்கிட்டு பாத்தி எல்லாருக்கும் அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல் அப்படி தெரியும். நீ கரெக்டா அதை பாத்துக்கிறீங்க, கரெக்டா அதை பார்த்து அங்கிருந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னா, உங்களுடைய வலது கைய உயர்த்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், சரியா, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தவாஃப் நீங்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் தவாஃப் செய்கிற போது கட்டாயமா நீங்க உது செய்த நிலையில் இருக்க வேண்டும். துலுகைக்கு எப்படி உது வந்து கட்டாயமோ அதே மாதிரி தவாஃப்க்கு என்ன, உது வந்து கட்டாய. அப்ப ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, உதுவோர் என்ன செய்யணும், தவாஃப் செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நீங்க ஆண்கள் வந்து இஹ்ராம் ரெண்டு துணி போட்டிருந்தீங்க, அந்த துணியை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, மேல் துணியை எடுத்து வலது தோல் புஜம் தெரிவது போன்று தவல் மாதிரி இப்படி போடாம இப்படி இப்படி வச்சு அப்படி தூக்கி போட்டுருவாங்க. நீங்க அங்க போய் பார்த்தா என்ன செய்ய உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கீழ் துணியை நல்லா பெல்ட் போட்டு என்ன செய்யுங்க, நல்லா கட்டி வைக்க வேண்டிய முக்கியமான பொருள்களை வச்சு பக்கவா நீங்க பாதுகாப்புல வச்சுக்கிறீங்க. பாதுகாப்பு வச்சுக்கிறீங்க, இந்த மாதிரி நீங்க தூக்கி போட்டீங்கன்னாக்கு வலது தோல் பூஜை வந்து உங்களுக்கு தெரியும். அதே மாதிரிதான் என்ன செய்யணும், வலது தோல் பூஜத்தை காட்டி கொண்டு தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். தவாஃபை நீங்க ஆரம்பிக்கிறீங்க, அப்படி போறிய அந்த காபாவுடைய முதல் மூலை, ரெண்டாவது மூலை, மூணாவது மூலைக்கு வர்றிய. தவாஃபுல குறிப்பிட்ட இந்த துவா அந்த துவாலாம் கிடையாது, எந்த துவாவையும் நீங்கள் கேட்கலாம். இந்த மொழியில் தான் கேட்க வேண்டும் அப்படிலாம் கிடையாது. நீங்க எதை கேட்க அல்லாட்ட விரும்புறீங்களோ ஆசைப்படுறீங்களோ அதை கேளுங்க சரியா. உங்க உங்க தாய் பாஷையில் நீங்க தமிழ் மொழி என்று சொன்னால் தமிழில் கேளுங்கள், உருது என்று சொன்னால் உருது. ஏன்னா தாய் மொழியில் கேட்டாதான் அல்லாஹ்வுடைய பயம் ஜாஸ்தியா வரும். நம்ம செஞ்ச பாவங்களை நீங்க உங்க தாய்மொழியில சொல்லி பாருங்க. உண்மையிலேயே இந்த முத முத காபாவுக்கு போறமா இல்லையா, முதல்ல காபாவை பாக்குறமே, அதை வந்து உண்மையிலே அனுபவிச்சாதான் தெரியும். அல்லாஹ்வுடைய பயம் வந்து மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ் அவ்வளவு பயம் இருக்கும். அது அப்ப காபாவை பார்த்தோனையுமே உடம்பெல்லாம் அப்படி சிலிர்த்து போயிடும். நம்ம எங்க இருக்கிறோம் என்னங்கிறது தெரியாத அளவுக்கு என்ன செய்யும், அல்லாஹ்வுடைய பயம் வர. பல பேருக்கு வந்து கண்ணீர் தான் வரும். காபாவை பார்த்தவனே அல்லாஹ்வுடைய பயத்தில் உச்சகட்ட என்ன, கண்ணீர் தான் வரும். அது மாதிரிலாம் இருக்கும். அப்ப நீங்க காபாவை பாக்குறீங்க, காபாவை பார்த்து தவாஃப் என்ன செய்யறீங்க ஆரம்பிக்கிறீங்க, தவாஃப் செய்யுங்க. தவாஃபில் நீங்கள் விரும்பிய துவாக்களை உங்கள் பாஷையில் என்ன செய்து கொள்ளுங்கள், கேட்டுக் கொள்ளுங்கள். ருக்னுல் ஹஜ்ஜுல் அஸ்வதிலிருந்து ஆரம்பிச்சு முதல் மூலை உதாரணம் ஒரு பேச்சுக்குதான் சரியா, ஒரு உதாரணம் இதை வச்சுக்கிறீங்க சரியா. அது வந்து ஹஜ்ஜுல் அஸ்வத் மூலை உதாரணம் தான் சரியா. அது வந்து ஹஜ்ஜுல் அஸ்வத் மூலை, அங்கிருந்து தவாஃப் ஆரம்பித்தோம். இது முதல் மூலை, இது என்னது ரெண்டாவது மூலை, இது என்னது மூணாவது மூலை. இது இந்த மூணாவது மூலை வந்து ருக்னுல் யமான். இதுக்கு பேர் என்ன, ருக்னுல் யமான். இந்த ருக்னுல் யமானுக்கு வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட ஒரு துஆவை ஓதினார்கள் அப்படின்னு ஹதீஸ் வருது. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச துஆ தான், என்ன துஆ, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வகினா அதாபன் நார் என்கிற துஆ. அப்ப ருக்னுல் யமானிலிருந்து என்ன, அப்ப ருக்னுல் யமானிலிருந்து ஹஜ்ருல் அஸ்வத் வரை வருகிற போது ஓதக்கூடிய துவா என்ன, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வகினா அதாபன் நார். நீங்க மறுபடியும் மறுபடியும் திருப்பி திருப்பி என்ன செய்யறேன், ஓதிக்கிட்டே வரணும். வந்தாச்சு ஹஜ்ருல் அஸ்வதுக்கு வந்தாச்சு, வந்துட்டா முதல் தவாஃப் முடிந்து போய்விட்டது சரியா. ரெண்டாவது தவாஃப் ஆரம்பிக்கிறீங்க, மறுபடியும் கையெழுத்து காட்டி அல்லாஹு அக்பர். முதல்ல ஆரம்பிக்கும்போது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், இரண்டாவதுக்கு என்ன பிஸ்மில்லா இல்லாம வெறுமனை அல்லாஹு அக்பர் இஷாரா காட்டி அல்லாஹு அக்பர் ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பிச்சு அப்படி இரண்டாவது தவாஃப நம்ம சுத்துறோம். இந்த இரண்டாவது தவாஃபலையும் நீங்க விரும்பிய துவாக்களை, இந்த மொழி அந்த மொழியில எந்த சிறந்தும் கிடையாது, என்ன செஞ்சீங்கன்னா நீங்க விரும்பிய துவாவை கேட்டுக்கொள்ளலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்ல நீங்க வந்து கேளுங்க, அதே மாதிரி இரண்டாவது தவாஃபலையும் ருக்குல் யமானுக்கு வந்துடுவீங்க இல்லையா. ருக்குல் யமானுக்கு வந்தவனையும் அங்கிருந்து இங்க வர்றமா இல்லையா, ஹஜுல் அஸ்வதுக்கு என்ன ஓதுன, அதே ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, ரெண்டு முடிச்சாச்சு. மூணு மறுபடியும் என்ன, அல்லாஹு அக்பர், அதே மாதிரி சேம் போன்றோம் அங்க வந்தாச்சு, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, மூணு முடிச்சாச்சா. மூணு முடிச்சவனையும் மறக்காம என்ன செய்யுங்கன்னு சொன்னா, நீங்க வலது தோல்பட்சத்தை திறந்தீங்களா இல்லையா, அது என்ன செய்யுங்க, மூடிக்கொள்ள வேண்டும். சரி, மூணுக்கு பிறகு நிறைய ஹாஜிகள் இங்க தப்பு பண்ணுவாங்க. நீங்க அங்க போய் பாத்தீங்களாக்க, நிறைய ஹாஜிகள் பண்ணக்கூடிய தவறு என்னன்னு சொன்னா, நாலாவது தவாஃப், அஞ்சாவது தவாஃப், ஏழாவது தவாஃப், தவாஃபுக்கு பிறகு ரெண்டக்கா தொழுகுறமே, அந்த தொழுகையில என்ன செய்வாங்கன்னு சொன்னா திறந்து வச்சிருப்பாங்க. சரியா, தோல்புஜங்களை திறந்து கொண்டு தொழுவலாமா, தொழுதால் தொழுகை செல்லுமா, நிறைய ஹாஜிகள் தெரியாம அறியாம என்ன பண்றாங்க, அந்த தப் அது அப்படி நீங்க பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் பல வார ஜும்மாவில் நம்ம அறிவிப்பு செஞ்சு வாட்ஸ்அப்ல செய்தி அனுப்பி இந்த மாதிரி வகுப்பு வச்சுக்கிறோம். மற்ற ஹாஜிகள் பண்ணக்கூடிய தவறுகளை நீங்கள் பண்ணிவிட வேண்டாம். மூன்று தவாஃபு வரை வலது தோல்புஜம் திறந்திருக்கட்டும். நாலாவது தோல்புஜத்தில் ஆரம்பத்தில் மறக்காம என்ன செய்யுங்க, தோல் இந்த தவளத்துக்கு போடுறமா இல்லையா, அது மாதிரி முழுசா என்ன செஞ்சுக்கிருங்க, இதை நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள். மறைச்சிக்கிட்டு நாலு முடிக்கிறோம், அஞ்சு முடிக்கிறோம், ஆறு முடிக்கிறோம், ஏழை முடிக்கிறோம் இல்லையா, சேம் சேம் அதே மாதிரி முடிச்சாச்சு. ஏழு தவாஃப் முடிச்சாச்சா, ஏழு தவாஃப் முடிச்ச உடனே என்ன பண்றீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு எங்க நான் வந்து ரெண்டு ரக்கா தொழுகிறதுக்கு இடம் இருக்குதோ, தவாஃப் செய்யக்கூடிய மக்களுக்கு இடையூறாக தொந்தரவாக நீங்கள் நின்று தொழாமல் என்ன செய்யுங்க, கொஞ்சம் அந்த படிமேல ஏறிடுங்க. அந்த உள்வட்டத்தில் இருந்தா மக்கள் தவாஃப் செய்வாங்க, படிமேல ஏற்றேன்னு செய்வாங்க மாட்டாங்க, மக்கள் தவாஃப் செய்ய மாட்டாங்க. படிமேல ஏறிட்டீங்களாக்க அது தொழுவக்கூடிய இடமாக இருக்கு. அங்க நின்று சுன்னத்து என்ற நியத்தில் தவாஃபுக்குரிய சுன்னத்து, சரியா, அது என்னது, தவாஃபுக்குரிய சுன்னத்து என்ற நியத்தில் ரெண்டு ரக்கா தொழுவுங்க. ரெண்டு ரக்காத்துல முதல் தக்பீர்ல அல்ஹம்து சூரா ஓதி முடித்து விட்டு என்ன சூரா ஓத வேண்டும், குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இதை ஓதுங்கள். இரண்டாவது ரக்காத்துல அல்ஹம்து சூராவுக்கு பிறகு குல் ஹுவல்லாஹு அஹத், சரியா, இதை ஓதி ரெண்டு ரக்காத்தை வந்து முடிச்சாச்சு. ரெண்டு ரக்காத்தை முடிச்ச உடனே திருப்பி மறுபடியும் கையை ஏந்தி என்ன செய்யணும், துவாதா ஹஜ்ஜு உபராடை என்னதான், துவாதா உங்களுக்காக கேளுங்க, குடும்பத்துக்காக கேளுங்க, சமுதாயத்துக்காக கேளுங்க, எனக்காக நமக்காக கேளுங்க, நம்ம பள்ளிக்காக கேளுங்க, நம்ம சமுதாயத்துடைய அந்த ஒற்றுமை, சமுதாய முன்னேற்றம், சமுதாய கண்ணியம் இல்லையா. நேற்று கூட நீங்க பார்த்திருப்பீங்க என்ன, சாத்தூர் இல்லையா, சாத்தூர்ல வந்து ஒரு பள்ளிவாசல்ல, பள்ளிவாசலுடைய போர்டுல RSS காரர்கள், அதாவது முஸ்லிம் பன்றிகளே, பள்ளிவாசல் போடுங்க முஸ்லிம் பன்றிகளே அப்படின்னு போட்டு நம்முடைய பெண்களை வந்து தவறாக சித்தரித்து, இந்த மாதிரி உங்களுடைய தாய்மார்கள் வந்து ஒரு துருக்கனுக்கு விழுந்தாலதான் நீங்க எல்லாம் பாய்களா போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு ரசூல்லா வந்து அவமானப்படுத்தி எங்க போட்டிருக்கிறாங்க, பள்ளிவாசல்ல போட்டிருக்கிறாங்க. ஜமாத் மக்கள் ரோட்ல உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம் சாலை மறியல் நேற்று சாத்தூர்ல பண்றாங்க, அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க, பள்ளிவாசல்ல வந்து என்ன செய்யறா வம்புக்கு வர்றா அப்படின்னு சொன்னா, இந்த அளவுக்கு துணிச்சல் அவனுக்கு எப்படி வந்தது, எப்படி வந்துச்சு, இவங்க எல்லாம் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போயிருப்பாங்க, ஒன்றுபட்டு நம்ம எல்லாம் ஆயுதஹீன தூக்க தேவையில்லை, ஓட்டு என்ற ஜனநாயக நாட்டில் ஓட்டை போன்று ஆயுதம் எதுவுமே இல்லை, அப்ப இந்த ஓட்டு என்ற வலிமையான ஆயுதம் பக்கத்துல வந்து சட்டசபை தேர்தல் ஜெயலலிதாவை பொறுத்தவரை அவங்களுக்கு வந்து பாராளுமன்றம் உள்ளாட்சித்துறையை விட எது முக்கியமானது, மாநில சட்டசபை முக்கியமானது, இது அஸ்திவாதம் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப அரசு வந்து எதுவும் செய்யும், நம்ம எல்லாம் ஒற்றுமை இல்லைங்கிறத அவங்க அவங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப இது நம்முடைய சமுதாயத்திற்கு இஸ்ஸத்து குறைவா இல்லையா, புனிதஸ்தலம் பாதிக்கப்படுகிறதா இல்லையா, நம்முடைய பாதுகாப்பு இல்ல, நபிகள் நாயகத்துக்கு கண்ணியம் இல்லை என்று சொன்னால் இதுக்கெல்லாம் நம்ம தான் காரணம் என்ற காரணத்தால, யா அல்லாஹ் எங்களுடைய சமுதாயத்தை கண்ணியப்படுத்துவாயாக, எங்களை ஒன்று சேர்த்து வைப்பாயாக, ஒற்றுமையாக எங்களை ஆக்கி வைப்பாயாக, எங்கள் சமுதாயத்தை முன்னேற்றி வைப்பாயாக என்றெல்லாம் சொல்லி நீங்க எப்படி உங்களுக்காக உடைய மனை மக்களுக்காக துவா செய்வீங்களோ அது மாதிரி சமுதாயத்துக்காக கட்டா என்ன செய்யுங்க, நீங்கள் துவா செய்யுங்கள். அப்ப ரெண்டு ரக்கா தொழுதோம், தொழுதுபடி கேட்க வேண்டிய துவாக்களை கேட்டோம். கேட்டுட்டு நேரா எதிரிச்சு சஃபாவுக்கு போறோம். சரியா, அங்கே பக்கம் தான், அங்கே நீங்க போனீங்களாக்கு சஃபா என்ன இந்த அந்த வீடு இருக்கா இல்லையா, இதுல இருந்து டபுள் மடங்கு தூரமா இருக்கு. இந்த நேர ஏத்த ஊர் இருக்குது, இந்த 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 ஏத்த வீடு இல்ல, இந்த ஏத்த வீடு இங்கிருந்து டபுள் மடங்கு, இந்த தண்ணி தொட்டி இருக்கா இல்லையா, அங்கிருந்து டபுள் மடங்கு போறா என்ன செஞ்சிட சஃபா வந்துடுறேன். சஃபாவுக்கு நீங்க போங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாஃபை முடித்து இரண்டு ரகாத்துகளை தொழுது முடித்து விட்டு சஃபாவுக்கு செல்கிற வழியில என்ன செஞ்சாங்க, ஜம்ஜம் தண்ணீரை குடித்தார்கள் என்று ஹதீஸ் இருக்கிறது. அதனால நீங்க போற வழியில இங்கிட்ட அங்கிட்டு பாத்தீங்கன்னாக்க ஃபுல்லா ஜம்ஜம் தண்ணியா வச்சிருப்பாங்க, அத போய் குடிச்சுக்கிறங்க சுண்ணா. சரியா, அத போய் குடிச்சுக்கிறங்க. குடிச்சுக்கிட்டு நீங்க சஃபாவுக்கு போறீங்க. சஃபாவுக்கு போன உடனே லைட்டா அந்த மேடை உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த மேட்ல நீங்க காலை வச்ச உடனே நீங்க வந்து சில துஆக்களை ஓத வேண்டும். முதலில் ஓத வேண்டிய ஒரு வசனம் திருமறை குர்ஆனின் சூரத்துல் பக்கரா என்று சொல்லக்கூடிய இரண்டாவது அத்தியாயத்தின் 158வது வசனம், 2:158. அதில் அல்லாஹ் சொல்றான், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷாயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் இஅத்மர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா வமன் ததவ்வா கைரன் ஃபின்னல்லாஹ ஷாகிருன் அலீம். இது வந்து அந்த ஆயத்து. உங்களுக்கு என்னடா இவ்வளவு பெரிய ஆயத்தை அல்லாஹ் சொல்லிட்டாரே அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கனாக்க, முழுசா ஓதுவது வந்து முழுசா நன்மை. உங்களுக்கு அது உங்களுக்கு கஷ்டமா தோணுச்சாக்க கொஞ்சமாச்சு நீங்க ஓதுங்க. இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷாயிரில்லாஹ். சரியா, இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷாயிரில்லாஹ். மறுபடியும் சொல்றேன், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷாயிரில்லாஹ். சரியா, இத நீங்க எங்க போய் பாத்துக்கிறேன் ஃபுல்லா பாக்குறதுக்கு, 2:158 குர்ஆன்ல நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு முழுசா ஓத முடியும் என்று சொன்னால் முழுசாக ஓதுங்கள். முழுசாக ஓத முடியவில்லை என்று சொன்னால் இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷாயிரில்லாஹ் என்பதை ஓதி கொள்ளுங்கள். ஒன்னு. ரெண்டாவது, வானத்தை நோக்கி வலது கையை தூக்கி ஆட்காட்டி விரலை வானத்தை நோக்கி காட்டி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று மூன்று முறை என்ன செய்ய வேண்டும், தக்பீர் சொல்ல வேண்டும். சரியா, ரெண்டாவது. மூணாவது, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஓத வேண்டும். நானாவது, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா அன்ஜஸ வஹ்தா وَنَصَرَ عَبُدًا وَهَزَمَ الْأَحْزَابَ وَحْدًا. சரியா, நான் நினைக்கிறேன் இந்த நாலுல மூணு தெரியும். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷாயிரில்லாஹ் ஓரளவுக்கு தெரியும், அல்லாஹு அக்பர் கட்டாயமா தெரியும், அதே மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், இது என்ன செய்யும் தெரியும். இது மட்டும் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், உங்களுடைய அந்த இதை வச்சு நீங்க மறுபடியும் போட்டு பண்ணி செஞ்சுக்கிறங்க, கேட்டுக்கிறங்க. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா புக்குக்கு வச்சிருந்தா நீங்க படிச்சுக்கிறலா, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா அன்ஜஸ வஹ்தா வநஸர அபுதா வஹஸம அல்அஹ்சாப வஹ்தா என்பதை நீங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். சரியா, இத ஓதிட்டு காபாவை நோக்கி திரும்பி கையை தூக்கி விரும்பிய துவாவை மறுபடியும் கேளுங்கள். சரியா, துவாவுக்கு முன்னால என்ன செய்யணும் தெரியுமில, துவாவுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, அல்லாஹ புகழன. ரெண்டாவது என்ன செய்யணும், ரசூலுல்லாஹி மேல ஸலவாத் சொல்லணும். மூணாவது என்ன செய்யணும், நமக்காக துவா செய்யணும். நாலாவது என்ன செய்யணும், பிற மக்களுக்காக துவா செய்யணும். அஞ்சாவது, ஸலவாத்தோடு என்ன செய்ய வேண்டும், துவாவை முடிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ்வை புகழுதல், நபிகள் நாயகத்தின் மீது ஸலவாத் சொல்லுதல், நமக்காக துவா செய்தல், பிற மக்களுக்காக துவா செய்தல், ஸலவாத்தோடு என்ன செய்தல், துவாவை முடித்தல், இந்த சுன்னாவின் அடிப்படையில நீங்க துவா செய்யுங்க. சஃபாவுல துவா செஞ்சாச்சு, செஞ்சு முடிச்சுட்டு அங்கிருந்து மர்வாவுக்கு போறோம். சரியா பாய், அங்கிருந்து மர்வாவுக்கு போகும்போது நீங்க சும்மா அப்படி போறிய, இங்கிருந்து அந்த அந்த தண்ணி தொட்டி இருக்கா இல்லையா, அது வர போனீங்களாக்க பச்சை லைட்டு போட்டிருப்பாங்க. பச்சை லைட்டு போட்ட உடனேயுமே அங்க ஓட ஆரம்பிக்கணும். சரியா, சஃபா மர்வாவுடைய அந்த தூரத்தை பாத்தீங்க 400 மீட்டர் தூரம், எவ்வளவு 1/2 கிலோமீட்டர் கொஞ்சம் கம்மி, 400 மீட்டர் தூரம். 400 மீட்டர்லயும் ஓடல, குறிப்பிட்ட அந்த மலை அடிவாரத்துல ஓடினாங்க. ஹாஜரா நாயகி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஓடினாங்க, சரியா கரெக்டா துல்லியமான ஃபுல் இங்கேருந்து அங்கே அங்கே இங்கே தான் ஓடினாங்க. ரசூல் சாஸ்திரம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தான் ஓடினாங்க ஓடினாங்க. ஏன் இன்னைக்கு சவுதி கவர்மெண்ட் பச்சை டு பச்சை வர ஓடு அப்படின்னு வச்சுக்கிறாங்கன்னு சொன்னா, ஹாஜரா நாயகியுடைய காலத்துல ரசூல்லாவுடைய காலத்துல சஃபா மலை இருந்துச்சா இல்லையா? அது பெரிய மலை இல்லையா? அப்படியே ஃபுல்லா மலை, அந்த மலை அடிவாரம் போய் இறங்குது, அந்த மலை அடிவாரம் போய் இறங்குதா இல்லையா? அது அங்கதான் பச்சை லைட் போட்டிருப்பாங்க, அதான் ஓடிய இடம். மலையில போய் ஓடுவாங்களா? ஓட மாட்டாங்க. கவர்மெண்ட் கையில காசுக்காக மலையெல்லாம் உடச்சு போட்டாங்க, உடச்சு இது மாதிரி பக்கம் செஞ்சாங்க, டைல்ஸ் போட்டாங்க. அப்ப ஹாஜரா நாயகி வந்து இங்க ஓடல, நபிகள் நாயகி வந்து இங்க ஓடல, மலையா இருந்துச்சு, நாங்க தான் மலையை உடச்சி டைல்ஸ் போட்டுட்டோம் என்ற காரணத்திற்காக நீங்க இங்க எல்லாம் ஓடாதீங்க. ரசூல்லா ஹாஜரா நாயகி இங்கிருந்து அந்த பச்சையில தான் ஓடினாங்க, இங்கிருந்து நீங்க ஓட ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு பச்சை லைட் போட்டிருப்பாங்க. அங்கிருந்து அடுத்த பச்சை வர ஓடணும் சரியா? அடுத்த பச்சை லைட் வந்த உடனே நடக்க ஆரம்பிக்கணும். ஏன் நடக்கல? அது மருவா மலையுடைய ஏத்தம், அந்த காலத்துல மருவா மலையுடைய ஏத்தமா இருந்துச்சு. இன்னைக்கு அதை உடச்சு பக்கம் டைல்ஸ் போட்டாங்க, அதனால நீங்க அங்கே ஓடக்கூடாதுங்கிறதுக்காக பச்சை டு பச்சை ஓட வேண்டும். அடுத்த பச்சை அங்கே மருவாவுக்கு போய் சேர்ந்துட்ட பாக்க ஒரு தொங்கோட்டம் முடிந்து விட்டது. போயிட்டு வந்தா ஒண்ணு இல்ல, போனா ஒண்ணு, வந்தா என்ன ரெண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மருவாவுக்கு போயிட்டீங்க, மருவாவுக்கு போய் சஃபாவுல நீங்க என்னமெல்லாம் பண்ணீங்களோ எல்லாத்தையும் மருவாவுலயும் பண்ணணும் இல்லையா? சஃபாவுல என்னென்ன பண்ணீங்க? இன்ன சஃபா வல் மருவத மின் ஷாயிரில்லா, ஒண்ணு. ரெண்டாவது என்ன பண்ணீங்க? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். ரெண்டாவது. மூணாவது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர். மூணாவது. நாலாவது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா அன்ஜஸ வஹ்தா வநஸர அபுதா வஹஸம அஹ்ஸாப வஹ்தா. சரியா? இத நாளையும் சொல்லிப்புட்டேன். அப்புறம் மறுபடியும் கிபலா நோக்கி திரும்பி என்ன செய்யணும்? துவா செய்யணும். சஃபாவுல கேட்டீங்களா இல்லையா? துவா வேணா நீங்க மாத்திக்கிறீங்க. சஃபாவுல இம்மைக்கு கேட்டீங்களாக்கு அங்க போய் மறுமைகளுக்கு மறுமைக்கு கேளுங்க, உங்க இஷ்டம். மொத்தத்தில் துவா செய்யணும் சரியா? அப்ப இங்கேயும் துவா செஞ்சுங்க, செஞ்சுபிட்டு மறுவாவுக்கு போனீங்க, மறுவாவுல துவா செய்யறீங்க. மறுவாவுக்கு போயிட்டு என்னவாச்சு? ஒரு தொங்கோட்டம் முடிந்து விட்டது. அங்கிருந்து மறுபடியும் சாஃபாவுக்கு வரிய, அதே மாதிரி ஓட வேண்டிய இல்லை என்ன, பச்சை டூ பச்சை ஓடுறீங்க, அப்புறம் நடந்து வர்றீங்க, திருப்பி நீங்க சஃபாவுக்கு வர்றீங்க, சேம் அதே நாள் சரியா? அப்புறம் மறுபடியும் மறுவாவுக்கு போறீங்க, சேம் அதே மாதிரி அதே நாள், அதே அப்புறம் துவா. இதே மாதிரி என்ன செய்யறீங்க? சஃபாவுல ஆரம்பிச்சு எங்க போய் முடிப்பீங்க? ஏழாவது மறுவா. இது சஃபா பாய், இது மறுவா. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எங்க போய் முடியுது? சஃபாவுல ஆரம்பிச்சிச்சு, மறுவாவுல போய் முடியுது இல்லையா? அப்ப மறுவாவுல போய் ஏழாவது சரி முடிஞ்சு போயிடும். முடிஞ்சு போன உடனே நேரா நீங்க மறுவா விட்டு வெளியே வந்துருங்க, பக்கத்துல கேட்டு போட்டுருப்பாங்க, மறுவா விட்டு வெளியே வந்துருங்க. மறுவா விட்டு வெளியே வந்து மொட்டை அடிக்க வேண்டும், ஆண்கள் மொட்டை அடிக்க வேண்டும். பெண்கள் என்ன செய்யணும்? முடியுடைய சின்ன ஒரு பகுதியை வெட்டி போட்டுறணும். இத நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, மறுவா கிட்டையே நீங்க வெட்டாம கொஞ்சம் தூரமா வாங்க. ஏன் ஒரு உங்க ரூம் இருக்கா இல்லையா? உங்க ரூம் கிட்ட ஒரு 10 நிமிஷம் நீங்க நடந்து வந்தீங்களாக்க, உங்களுக்கு ரெண்டு ஃபாயிதா இல்லையா? முதல் ஃபாயிதா என்ன அப்படின்னு சொன்னா, மறுவா கிட்ட நீங்க மொட்டை போட்டீங்களாக்க 30 ரியால் சரியா? ஒரு 10 நிமிஷம் நீங்க நடந்து போய் நீங்க மொட்டை போட்டீங்களாக்க 10 ரியால். அப்ப ரியால்ல ஃபாயிதா இருக்கா இல்லையா? அது ஒரு ஃபாயிதா. ரெண்டாவது ஃபாயிதா என்ன அப்படின்னு சொன்னா, மறுவா கிட்ட உள்ள சலூன் கடைகளெல்லாம் பாத்தீங்களாக்கு கியூல மக்கள் நிப்பாங்க. ஒருத்தர் வெட்டிக்கிட்டு இருப்பாரு, எல்லாம் பாகிஸ்தானே தான் இருப்பா, ஒரு கடையில வந்து 5-6 மிஷின் போட்டு வச்சிருப்பாங்க, மக்கள் கியூல நிப்பாங்க, சரா சரான வலிச்சுட்டே இருப்பா. வெளியே வரும்போது அங்கங்க ரத்தம் வரும். ஏன் ரத்தம் வருது? பிசினஸ் அவனுக்கு, நம்ம மண்டையில அவனுக்கு பிசினஸ், ஒரு நிமிஷத்துல மொட்டை போட்டு அடுத்தல உட்கார வைக்கணும், காசுக்காக அம்புட்டு வேலையும் பாப்போம். இது வந்து மறுவா கிட்ட நீங்க ஒரு 10 நிமிஷம் போயிட்டீங்க, யாரும் அந்த சலூன் கடை எடுக்க மாட்டாங்க. பாய் பாய் சாப் பாய் சாப் அவங்க சரியா? கூப்பிட்டு உங்களை உட்கார வைக்கிற பத்தியா, அவன் ரியாலுக்கும் 10 ரியால் தான் வாங்குவான். வேற வெயிட்டிங் ஆள் இல்லையா? வெயிட்டிங்ல வந்து அதனால பிசினஸ் பண்ணனே, வெயிட்டிங் ஆள் இல்லையா? நம்ம தலையை பக்காவ என்ன செய்வாங்க? மொட்டை போடுவாங்க, அதனால நீங்க மறுவாய்கிட்டே மொட்ட போறாம ஒரு பத்து நிமிஷம் நீங்க நடந்து போனீங்களாக்க உங்களுக்கு சேஃபா என்ன செஞ்சுக்கலாம், மொட்ட போட்டுக்கிறலாம். நீங்க வந்து மொட்ட போடுறீங்க, பெண்கள் நீங்க என்ன செய்யணும், முடிவுடைய ஒரு பகுதியை வெட்டி கீழே போட்டுற, கீழே அங்க ரோட்டு வீட்டுல போட்டுறாம அந்த போடுறதுக்கு ஒரு பெட்டிட்டு வச்சிருப்பாங்க, அங்க என்ன செஞ்சுக்கிறீங்க, அதை நீங்கள் போட்டுக் கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் மொட்டை அடித்து விட்டால் என்ன செஞ்சு முடிச்சிட்டீங்க, உமரா பண்ணி முடித்தாச்சு சரியா. இங்க நீங்க தல்பியா கட்டி இஹ்ராம் கட்டினீங்க, பிஸ்மில்லா அல்லாஹும லப்பைக் உமரத்துன்னு சொல்லிட்டு அதனுடைய முடிவு என்ன, மொட்டை அடித்தல். ஹலாஸ் அல்ஹம்துலில்லா உமரா பண்ணி முடிச்சாச்சு. முடிச்ச உடனே நீங்க இஹ்ராம் எல்லாம் அவுத்துப்புட்டு நீங்க போய் மொட்டை அடிச்சல போய் குளிப்போமா இல்லையா, பக்காவை போய் குளிச்சுட்டு நார்மல் உங்க ஆடை நீங்க என்ன எப்ப வழக்கமா உடுத்துவீங்களோ, பேண்ட் ஷர்ட்டோ அல்லது வந்து லிங்கி உங்க இஷ்டத்துக்கு நீங்க உடுத்திக்கிறீங்க. நீங்க அப்படி உடுத்திக்கிட்டு இருக்க வேண்டியதா, அப்படி எது வர நீங்க அப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா துல் ஹஜ் எட்டு வரையலாம். எது வர துல் ஹஜ் எட்டு வர நீங்க எப்ப நீங்க ஹஜ்ஜிக்கு போனாலே துல் ஹஜ்ஜிக்கு எட்டுக்கு முன்னாலெல்லாம் ஹஜ்ஜி பண்ணவே முடியாது சரியா. உமரா பண்ணி முடிச்சிட்டிய, துல் ஹஜ் எட்டு வர நீங்க வெயிட் பண்ணணும். நீங்க மக்காவுல இருந்துகிட்டு நீங்க காபாவுக்கு ஒவ்வொரு துளுவிக்கு போங்க, நிறைய துளுவுங்க. ஒவ்வொரு ரக்காத்துக்கு எவ்வளவு நன்மை, 1,00,000 நன்மை. நிறைய தவாஃப் உங்க உங்க இந்த மாதிரி ஆடையிலேயே உங்களுடைய இந்த ஆடை நினைச்சுக்கிறீங்க, நிறைய 7 தவாஃப் 2 ரக்காத் நிறைய பண்ணுங்க, நிறைய துவா செய்யுங்க, நிறைய திக்ர தஸ்பீஹாத்துகள் பண்ணுங்க, நிறைய குர்ஆன் ஓதுங்க. இந்த மாதிரியான இபாதத்தை என்ன செய்யுங்க, நீங்க நிறைய நிறைய என்ன செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் பண்ணிக்கிறீங்க. எதுவரை பண்ணுவீங்க, எந்த தேதி வரையில, துல் ஹஜ் எட்டு வரையில பண்றீங்க உங்க நார்மல் உங்க உடையில். துல் ஹஜ் எட்டு வந்த உனையே துல் ஹஜ் எட்டு காலையில பக்காவா அதே மாதிரி நல்லா குளிச்சு போட்டு அடுத்த இஹராம் இரண்டாவது இஹராம். இது எதுக்கு உள்ள இஹராம், ஹஜ்ஜிக்கு உள்ள இஹராம். கட்டியாச்சு, கட்டி போட்டு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன என்று சொன்னால் பிஸ்மில்லா அல்லாஹும லப்பைக ஹஜ்ஜதன், அங்கே உமரத்தன் முடிச்சாச்சு, கலாஸ் முடிஞ்சு போச்சு. இங்க என்ன ஹஜ்ஜதன் பிஸ்மில்லா அல்லாஹும லப்பைக் ஹஜ்ஜதன் அப்படின்னு சொல்லிட்டீங்க, ஹஜ்ஜிக்கு நீங்க இஹ்ராம் கட்டிட்டீங்க. என்ன கட்டினிய, துல் ஹஜ் எட்டுல கட்டுறீங்க காலையில, காலையில கட்டி போட்டு நேரா என்ன செய்யணும், லுஹருக்கு முன்னால மினாவுக்கு போயிடணும். உங்களுக்கு டெண்ட் கொடுத்துருப்பாங்க, ஏதோ டெண்ட் இல்லாம இப்ப வந்து கவர்மெண்ட் உங்களுக்கு யாரையும் தர்றது கிடையாது, உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட டெண்ட் மினாவில வந்து இருக்கும். உங்க டெண்டுகளுக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்க துல் ஹஜ் எட்டுல லுஹருக்கு முன்னாலேயே போயிருங்க. போய் துல் ஹஜ் எட்டுடைய லுஹர் தொழுகை, அசரு மகரிபு இஷா மறுநாள் ஃபஜ்ர் அஞ்சு வேளை தொழுகைய எங்க தொழுவன, மீனாவில தொழ வேண்டும். எப்படி தொழ வேண்டும் என்று சொன்னால், லுஹருடைய தொழுகை 4 ரக்காத்துகளை 2 தொழ வேண்டும் சரியா. லுஹருக்கு 4 ரக்காத்து, நீங்க எத்தனை ரக்கா தொழுவனே, 2 ரக்கா தொழ வேண்டும். அப்புறம் வெயிட் பண்ணனு, அசரு டைய வந்தோட என்ன செய்யணும், அசரு டயத்துல 2 ரக்காத் கசரு பண்ணனு, என்ன பண்ணக்கூடாது, ஜம்மு பண்ணக்கூடாது, புரிஞ்ச புரியலையா, இப்படி பண்ணனு. அப்ப நீங்க லுஹர் தொழுது போட்டு நீங்க நிறைய இபாதத்துகள் நிறைய துவா தானே, மினாவுக்கு போயிட்டாலே ஹஜ்ஜிக்கு போயிட்டாலே என்ன, துவா செய்யுங்க, தஸ்பி பண்ணுங்க, குர்ஆன் ஓதுங்க, கொஞ்சம் ரெஸ்ட் பார்த்து தூங்கிக்கிறங்க, நன்மையான காரியத்தை பண்ணுங்க, தீமைகளை பண்ணாதீங்க. அதான் தீமை வந்து வாய் மூலமாக நிறைய பண்ணுவோம் இல்லையா, வாய் மூலமான தீமைகள் கண் சில சமயத்தில் என்ன செய்யும், தீமைகளை பண்ணிடும். அப்ப கண் மூலமாகவோ வாய் மூலமாகவோ எதன் மூலமாக எந்த தீமையையும் அங்க வந்து பண்றக்கூடாது. இதே மாதிரி 5 வேளை தொழுகைய மீனாவில் தொழுதோம் சொல்லியாச்சா, தொழுது முடிச்ச உனையே மறுநாள் ஆச்சா 9 ஆயிருச்சா, 9 சுபுகு இங்க தொழுதோம் மீனாவுல தொழுதோம், சுபுக தொழுது விட்டு சூரியன் உதிக்கும் வரை மீனாவில் தங்கிவிட்டு சூரியன் உதித்து விட்ட பிறகு மீனாவிலிருந்து அரபாவை நோக்கி செல்ல வேண்டும் சரியா பாய். அரபாவுக்கு போறோம் உதாரணமா காலையில 6 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் மீனா டு அரபா. உங்களுக்கு வண்டி எல்லாம் ஏற்பாடு, டென்ட் இருக்கு, உங்களுக்கு நேரம் நீங்க வந்து ஹஜ் டிராவல்ஸ் போனாலும் சரி தனியான டிராவல்ஸ் போனாலும் சரி எல்லாத்துலயும் ஹஜ் கமிட்டிலையும் வண்டி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தனி டிராவல் சவுதி கவர்மெண்ட் பக்காவா பண்ணிட்டான், வரக்கூடிய ஹாஜர்களுக்கு டெண்ட் வசதி இல்லாம வாகன வசதி இல்லாம யாரையும் உள்ள வர அனுமதிக்க கூடாது, ஓரளவுக்கு ஈஸியா போயிட்டு வந்துட்டு போகணும். இத சவுதி வந்து பக்காவா பண்ணி வச்சுக்கிறனால உங்களுக்கு வாகனம் வந்து கார் அதிகமா இருக்கா, பஸ் இருக்கு, நிறைய மக்கள் இருப்பாங்களா இல்லையா, பஸ் இருக்கு. மீனா விழுந்து அரபாவுக்கு கூட்டு போவாங்க, அரபாவுக்கு இன்ஷா அல்லாஹ் அன்னைக்கு ஒரு 10 மணிக்கோ 9 மணிக்கோ இன்ஷா அல்லாஹ் அரபாவுக்கு போயிருவிய. அரபாவுக்கு நீங்க போன உடனே அரபாவுலையும் டெண்ட் இருக்கும், சரியா? நீங்க ஹாஜிகளாக போறீங்கன்னு சொன்னா உங்களுக்குரிய டென்ட்ல என்ன செய்வாங்க, பஸ்ல போய் அரபா டென்ட்ல போய் நிப்பாட்டுவாங்க. இல்ல பஸ் போக முடியல, டிராபிக் எக்கச்சக்கமா இருக்கு, டிராபிக்ல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த ரோட்லயே மெயின் ரோட்ல நிப்பாட்டி விட்டு ஒரு வழிகாட்டி அப்படி கூட்டு வந்து இதான் உங்க டென்ட் அப்படின்னு காட்டுவாங்க. அவங்களுக்கு பின்னால் நீங்க போயிட வேண்டியதான், உங்க டென்ட்டுக்கு நீங்க போயிருங்க. அரபாவுலையும் போய் நான் சொன்ன மாதிரி துவா தஸ்பீஹ் இபாதத்துகள் தான் செய்யுங்க. லுஹருடைய நேரம் வரும், லுஹருடைய நேரம் வந்தவுடனே இமாம் வந்து ஒரு ஹுத்பா கொடுப்பார், ஜும்மா மாதிரி துணுவப்பாரு. லுஹர் துருகைய லுஹர் மாதிரி துணு வைக்காம எப்படி துணுவப்பாரு, ஜும் அது வெள்ளிக்கிழமையா இருந்தா ஜும்மா ஜும்மாவா இருக்க, வெள்ளிக்கிழமை அல்லாத மத்த நாளா இருந்தா ஹுத்பா கொடுப்பாரு, சொல் 2 ரக்கா துணுவப்பாரு. அது ஜும்மா துணுகை இல்ல, என்ன துணுகை அது, லுஹர் துணுகை. அப்ப அந்த நியத்து வச்சுக்கிற வெள்ளிக்கிழமை ஜும்மா நியத்து, மத்த நாள் ஜும்மா லுஹர் நியத்து வச்சுக்கிறங்க. லுஹரை நீங்கள் முடித்து விடுங்கள். லுஹர் முடிச்ச கையோடு அடுத்த காம சொல்லுவாங்க அரபாவுல, அடுத்த காம சொல்லி 2 ரக்காத்து என்ன அசரை, ஒரே நேரத்துல லுஹரையும் அசரையும் நீங்க அரபாவுல முடிச்சிருவீங்க. முடிச்சுட்டு மறுபடி இபாதத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபாவுல அதிகமா கேட்டாங்க, கேட்க சொன்னாங்கன்னு சொன்னா எப்படி இந்த லைலத்துல் கதிரில அல்லாஹும்ம இன்னக அஃவுன் சஹிப்புல் அஃவு ஃபஅஃபு அன்னி என்பதை குறிப்பிட்டு சொன்னாங்களோ அதே மாதிரி அரபாவில் நீங்கள் ஓத வேண்டிய ஒரு தஸ்பீஹ் என்ன என்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர். தெரியுமா தெரியாதா? நிச்சயமா நல்லா தெரியும், எனக்கு தெரியும். அப்ப இதுதான் அரபா என்ன செய்யணும், நீங்க நிறைய ஓதிக்கிறீங்க மாஷா அல்லாஹ், சாப்பாடு சூப்பர் சாப்பாடு தருவாங்க அரபாவுல, நல்லா நீங்க சாப்பிடுங்க. நல்லானா உங்க வயிற்றுக்கு தகுந்த மாதிரி பக்கா பாத்துக்கோங்க, சாப்பிட்டு ரெஸ்ட் வேண்டா ரெஸ்ட் எடுத்துக்கிறங்க. இதுவரை நீங்க அரபாவுல தங்கணும்னு சொன்னா அன்றைய சூரியன் மறையும் வரை, சூரியன் மறையிற வரையில் அரபாவில் தங்க வேண்டும். சூரியன் மறைந்து விட்ட பிறகு மகரிப் நேரம் வந்துருமா இல்லையா, மகரிபை நீங்கள் சொல்லாமல் எங்க போவனே, முஸ்தலிஃபாவிற்கு செல்ல வேண்டும். ஏ பேச்சு உங்களுக்கு புரியுதா, பக்க ஈஸியா புரியுதுல? அப்ப சூரிய மறைஞ்ச உடனே நீங்க அரபாவில எங்க போகணும், முஸ்தலிஃபாவுக்கு போகணும். முஸ்தலிஃபாவுக்கு நீங்க வண்டி இருந்தா வண்டியில போங்க, இல்ல உங்க நீங்க நடந்தே போனா உங்களுக்கு நல்லது, ஏன்னா கூட்டம் எக்கச்சக்கமான கூட்டமா இருக்கு. நடந்து போனீங்க ஒரு 2 மணி நேரத்துல போய் சேர்ந்துடலாம் முஸ்தலிஃபாவுக்கு. முஸ்தலிஃபாவில டெண்ட் இருக்காது, முஸ்தலிஃபா என்ன இருக்காது, எல்லாமே வெட்ட வழி மைதானம் அப்படித்தான் இருக்கு. பஸ்ல போற லேட் ஆயிரும். நானா முதல் ஹஜ்ஜி பண்ண பத்தியலா, முதல் ஹஜ்ஜில சோம்பேறித்தனமா அரபாவுல இருந்து முஸ்தலிஃபாவுக்கு பஸ் வச்சிருந்தாங்க, பஸ்லயே போயிடலாமே அப்படின்னு மாலையில 6 மணிக்கு ஏறி பஸ்ல போய் உட்கார்ந்தேன். எங்க டெண்டுக்கு வந்து சேரும் போது அதிகாலை 3 மணி, சரியா? கிலோமீட்டர் வந்து 7 கிலோமீட்டர், 7 கிலோமீட்டருக்கு போறதுக்கு 9 மணி நேரம், டிராபிக் அப்படியே நிரம்பி வழி. அப்படி பண்றதை விட நடக்கிறதுக்கு ரோடு இருக்கு பாத்தீங்களா, பரக்கத்தா ரோடு இருக்கும் நடக்கிறதுக்கு, கடல் மாதிரி வச்சிருப்பாங்க, ஆங்காங்கே தண்ணீர் வசதி, ஆங்காங்கே பாத்ரூம் வசதி பக்கா வச்சிருப்பாங்க. நீங்க பேசிக்கிட்டே நடந்து வந்தீங்களாக்க 2 மணி நேரத்துல என்ன செஞ்சிடலாம், 6 மணிக்கு புறப்பட்ட 8 மணிக்கு என்ன செஞ்சிடலாம், நீங்க முஸ்தலிஃபாவுக்கு வந்துடலாம். நீங்க சீக்கிரம் வரனால என்ன ஃபாயிதான்னு சொன்னா, இன்னைக்கு முஸ்தலிஃபா பத்தமாட்டுக்குது, ஏன்னா ஏறக்குறைய 40 லட்சம் பேர் ஹஜ்ஜிக்கு வர்றாங்க. 40 லட்சம் முஸ்தலிஃபாவுடைய கொள்ளளவு வந்து அரபா வந்து பெருசு, முஸ்தலிஃபா வந்து கொஞ்சம் சின்னது. 40 லட்சம் எல்லாம் 1 கோடி பேரையும் அரபா கொள்ளும், ஆனால் முஸ்தலிஃபாவுடைய கொள்ளளவு சுமார் 30 லட்சம் பேர். 30 லட்சம் பேரை தான் முஸ்தலிஃபா கொள்ளுது. எவ்வளவு பேர் ஹஜ்ஜிக்கு போறாங்க, 40 லட்சம் பேர் ஹஜ்ஜிக்கு போறாங்க, 10 லட்சம் பேருக்கு முஸ்தலிஃபா கொள்ளாது, சரியா? பத்த மாட்டுக்குது. நீங்க சீக்கிரமா போனீங்களாக்கு நீங்க முஸ்தலிஃபாவுக்குள்ளேயே போயிடலாம். நீங்க பஸ்ல லேட்டா போனீங்களாக்கு பாத்தீங்களாக்கு முஸ்தலிஃபா ஃபுல்லா மக்கள் கடல் மாதிரி நிரம்பி இருப்பாங்க. அப்படி பாத்தீங்களாக்கு 1.5 கிலோமீட்டர் தூரத்துல போர்டு போட்டிருக்கு, முஸ்தலிஃபாவுடைய ஆரம்பம் தமிழ்ல இருக்காது, அரபில இங்கிலீஷ்லயும் இருக்கும், விதாயத்துல் முஸ்தலிஃபா, சரியா? முஸ்தலிஃபாவுடைய எல்லை ஆரம்பம் அங்க 1.5 கிலோமீட்டர் இருக்கு. நம்ம முஸ்தலிஃபா இங்க தங்கிட்டு இருப்போம், நீங்க அங்கேயே போக முடியாது. ஏன் முடியாது, மக்கள் கடல் மாதிரி இருப்பாங்க. அப்ப நீங்க முடிஞ்சா நீங்க நடந்து போயிடுறது வந்து உங்களுக்கு நல்லதா இருக்கு, அந்த மாதிரி பாத்துக்கிறீங்க. முஸ்தலிஃபாவுக்கு போய் சேர்ந்த உடனே எத்தனை மணிக்கு முஸ்தலிஃபாவுக்கு போய் சேருகிறோம், அப்பதான் மகரிப் தொழுகை. நீங்க 8 மணிக்கு போனா 8 மணிக்கு நாங்க போய் அதிகாரி 3 மணிக்கு போனோம் இல்லையா, அதிகாரி 3 மணிக்கு தான் என்ன மகரிப் தொழுகை, முஸ்தலிஃபாவுக்கு போய் சேர்ந்த உடனே ஓது செஞ்சு போட்டு 3 ரகாத் மகரிப் தொழுகை, அப்புறம் அடுத்த காம சொல்லி என்ன 2 ரகாத் இஷா தொழுகை, வித்ர தொழுகை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், 1 ரகாத்தாவது 1 ரகாத் வித்ர தொழுது போட்டு நல்லா படுத்து தூங்கிருங்க முஸ்தலிஃபாவில். அதுக்கு மேல ரசூல் மகரிப் இஷாவை தான் தொழுதாங்க, வேற ஒன்னை முஸ்தலிஃப் என்ன செய்யல. தூங்கிருங்க நான் சொல்றதை விட உங்களுக்கே தூக்கம் தானா வரும், ஏன்னா உடம்பு அவ்வளவு அசதியா இருக்கும் படுத்தமாக. நானும் அந்த கடைசி இப்ப போன பத்தியல அந்த ஹஜ்ஜு முஸ்தலிஃபா பத்தல முடியல, மலை மேல ஏறிட்டோம், அந்த மலையில படுக்கிறோம், அப்படி அப்படி திருப்பி படுத்தா ஒரு முள்ளு குத்துது, அதுலயும் தூக்கம் வந்துச்சு தூங்குறோம். ஏன் தூக்கம் வருது, அவ்வளவு அசதி, அசதியில தூக்கம் வந்துடும். நல்லா படுத்து முஸ்தலிஃபால தூங்குங்க, தூங்கிட்டு வழக்கம் போல 7 மணிக்கு எந்த சுபு தூங்குவோமே அந்த மாதிரிலாம் முஸ்தலிஃபால போய் பண்ணிடாம கரெக்டா ஃபஜ்ருடைய நேரத்தில் எந்திரிச்சு ஃபஜ்ரை முஸ்தலிஃபாவில் தொழுவுங்கள். ஃபஜ்ருடைய முன்சுன்னத் தொழுவணும், ஃபஜ்ருடைய முன்சுன்னத்து பிளஸ் ஃபஜ்ருடைய தொழுகை, ஓத வேண்டிய சில அதுக்கார தஸ்பீஹாத்துகள் இதுகளை ஓதுங்க. இதை ஓதிவிட்டு சூரியன் உதிப்பதற்கு முன்னால், சரியா, சூரியன் உதிப்பதற்கு முன்னால் முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவிற்கு செல்ல வேண்டும். புரியுதா இப்ராஹிம், சூரிய உதிக்கிறதுக்கு முன்னால முஸ்தலிஃபாவிலிருந்து எங்க போவன, மீனாவுக்கு போவன். அப்படி மீனாவுக்கு போற வழியில 7 கல்லை மட்டும் கையில வச்சுக்கிறங்க. 7 கல்னா இந்த பட்டாணி கல் இருக்கா இல்லையா, இந்த சுண்டல் இருக்கா இல்லையா, அது மாதிரி நிறைய சின்ன கல்லா கவர்மெண்ட் கொட்டி கொட்டி வச்சிருப்பான், அது மாதிரி 7 கல்லை கையில வச்சுக்கிறங்க. அதுக்கு மேல தேவை, நிறைய பேர் அந்த கல்லை எடுத்து தண்ணியை ஊத்தி கழுவி அப்பெல்லாம் பண்ணுவாங்க, அப்படி இப்பெல்லாம் நீங்க பண்ண தேவையில்லை. சாதாரண 7 கல்லை சின்னதா வச்சுக்கிறங்க. நேரா அன்னைக்கு துல் ஹஜ் 10 ஆயிருச்சு, அப்படித்தானே, துல் ஹஜ் 10 ஆயிருச்சு. துல் ஹஜ் 10ல நீங்க வந்து முஸ்தலிஃபாவிலிருந்து நேரா மினாவுக்கு போய் பெரிய ஜம்ரா இருக்கா இல்லையா, பெரிய ஜம்ரா, நடு ஜம்ரா, சின்ன ஜம்ரா, நம்ம பாசையில பெரிய ஷைத்தான், நடு ஷைத்தான், சின்ன ஷைத்தான் இருக்கா இல்லையா, பெரிய ஷைத்தானுக்கு மட்டும் போய் என்ன செய்யணும், 7 கல் எரிய வேண்டும். சரியா, நான் இஹ்ராம் கட்டினீங்க இல்ல, கட்டவனையும் மறுபடியும் தல்பியா ஆரம்பிச்சிடணும். நான் சொல்ல மறந்துட்டேன், எப்படி எங்க இந்த இஹ்ராமுக்கு தல்பியா ஆரம்பிச்சியனோ அது மாதிரி ஹஜ்ஜி உம்ராக்கு என்ன இஹ்ராமுக்கு தல்பியாவ, நீங்க மினாவுலையும் தல்பியா தான், அரபாவுல அதிகமா தல்பியா, முஸ்தலிஃபாவுல என்ன தல்பியா, தல்பியா ஓதிக்கிட்டே நீங்க மினாவுக்கு வர்றிய, 7 கல் எரியறிய, ஒவ்வொரு கல்லையும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் தக்பீர் சொல்லி சொல்லி எரியுங்க. நிறைய பேர் செருப்பு கழித்து எறிவாங்க, பாத்துருக்கிறாங்க, நான் எரிஞ்சு போட்டு வர்ற ஒரு செருப்பு என் தலையில வந்து அடிக்குது, மக்கள் அதான் நெசமான ஷைத்தான் நிறுத்திக்கிட்டு செருப்பு கழித்து அடிக்கிறது. கூட வயசான அப்பா அம்மா இருப்பாங்களே, அப்பாக்கள் வந்து கொடையை தூக்கி, ஏன்னா இப்ராஹிம் நபியை கெடுத்த ஷைத்தான் அதானா, அப்பெல்லாம் பண்றாங்க. நீங்க கொடை கிடையை தூக்கி வீச வேணா, செருப்பு கழிச்சு வீச, உங்களுக்கு செருப்பு இருக்காது, அப்புறம் நடக்கிற கசாவ போயிடும். அப்ப நீங்க சின்ன கல்லத்துக்கு நீங்க தக்பீர் சொல்லி சொல்லி வீசுங்க, 7 கல்லை நீங்கள் எரிந்து முடித்த உனையுமே தல்பியாவை நிறுத்திக் கொள்ள வேண்டும். புரிஞ்சா, தல்பியா எப்ப நிப்பாட்டனே, துல் ஹஜ் 10 பெரிய ஷைத்தானில் 7வது கல் எரிந்து முடித்து விட்டால் தல்பியாவை நிறுத்திக் கொள்ள வேண்டும். புரிஞ்சா புரியலையா, புரியுதுல, ஓகே. அப்ப 7 கல் எரிஞ்சாச்சு, 7 கல் எரிஞ்ச உனையுமே 2வது போய் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா குர்பானி கொடுக்கணும். என்ன செய்யணும், குர்பானி. குர்பானி பொதுவா வந்து நீங்க எல்லாம் போய் கொடுக்க முடியாது, ஏன்னா அங்கே போய் ஆட்டை வாங்கி கொடுக்கறதுக்குள்ள அந்த நாளில் செய்ய வேண்டிய எல்லா இப்பாத்து அடிபட்டு போயிடும். உங்களுக்கு பேங்க்லயே பணம் கட்ட சொல்லுவாங்க, நீங்க பேங்க்லயே பணம் கட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க என்னடா இப்பெல்லாம் சொன்னீங்க, தப்பா நினைக்காதீங்க, இங்க உள்ள டிராவல்ஸில் காசு கொடுப்பதை விட நிறைய சிராது நடக்குது. சரியா, உங்க குர்பானி காசு வாங்கி வச்சுக்கிட்டு பெருசா குர்பானி கொடுக்காம அதுல கமிஷன் வச்சு ஃப்ராடு பண்ணி இந்த மாதிரிலாம் பரவலாக பண்றா. ஏன்னா நம்ம ஹஜ்ஜிக்கலாம், ஏன்னா வருஷ வருஷம் எங்களுக்கு எங்க டியூட்டி ஹஜ்ஜி, எங்களுக்கு ஹஜ்ஜிக்கு போனா டபுள் மடங்கு சம்பளம். அப்ப அங்க போய் பார்க்க போதா ஹஜ்ஜிங்கிற பேர்ல என்னென்ன ஃப்ராடு பண்றாங்க, குர்பானில வந்து என்னென்ன ஃப்ராடு பண்றாங்க தெரியும். நீங்க இந்த டிராவல்ஸ் எவனையும் நம்பி உங்களுடைய, ஏன்னா குர்பானி பெரிய இபாதத்து, ஹஜ்ஜுடைய ஒரு அங்கம், இவங்கள்ட்ட போய் நீங்க காசை கொடுக்காம அங்கே சவுதி கவர்மெண்ட் அங்கங்க பேங்க் வச்சிருப்பான், சரியா, குர்பானிக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து 430 ரியால் 430 ரியால் குர்பானிக்குரிய காசு, அல்ல அவன் தெளிவா உங்களுக்கு பில்லு தருவான், குர்பானி வந்து 350 ரியால் தான் குர்பானி, இந்த 90 ரியால் எதுக்கு அப்படின்னு சொன்னா அறுக்கிற கூலி, தோலை உரிக்கிற கூலி, வெட்டுற கூலி, அந்த கரிய பதப்படுத்தி என்ன பண்ணான்னு எத்தியோப்பியா, சோமாலியா, பங்களாதேஷ், ஏனைய முஸ்லீம் நாடுகள் என்ன செய்யறாங்க, அவங்க அனுப்பி வச்சிடறாங்க. நீங்க அங்க போய் காசை கட்டினீங்களாக்கு உங்க கறி வந்து ஏதாவது ஏழை நாட்டுக்கு போவோம், அந்த மக்கள் சாப்பிடுவாங்க. சரியா? நீங்களா அறுத்தியலாக்கு, ஒண்ணு அறுக்க மாட்டான் குடுத்தியலாக்கு, இல்ல பல பேர் அறுத்து அப்படி ஆட்ட கூடிய துணி புதைச்சு வர்றாங்க. ஏன்னா அங்க சுத்தமா இருக்கணும், அதையும் கவர்மெண்ட் பாக்குறா. கவர்மெண்ட்டுக்கு பயந்து குடும்பம் கொடுத்தாச்சு, போலீஸ் வந்து புடிச்சிருவா, அதனால ஆட்டை வந்து உள்ள வச்சு புதைச்சி புட்டுல வந்து அந்த மாதிரி நீங்க பண்ணாதையே பேசாம அங்க உள்ள பேங்க்ல நீங்க கட்டிட்டு வந்துருங்க. அது உங்க நன்மை வந்து நல்லா இருக்கும். முதல்ல பெரிய சைத்தானில் ஏழு கல் எறிவது, இரண்டாவது என்ன குர்பானி கொடுத்தல், மூணாவது மொட்டை அடித்தல். சரியா? இந்த மூன்றையும் நீங்கள் செய்துவிட்டால், எந்த மூன்றையும், பெரிய சைத்தானுக்கு ஏழு கல் எறிதல், குர்பானி கொடுத்தல், மொட்டை அடித்தல், இந்த மூன்றையும் நீங்கள் செய்துவிட்டால் என்னைக்கு மூணையும் செய்விய, பத்துல, இந்த பத்துல மூன்றையும் செய்துவிட்டால் இஹராமை நீங்கள் கலைந்து கொள்ளலாம். எட்டு டு பத்து, எட்டுல இஹராம், ஒன்பதுல இஹராம், பத்துல இந்த மூன்றும் செய்யும் வரை இஹராம். சரியா? இந்த மூணையும் செஞ்சுட்டா கல் எரிஞ்சாச்சு, குருபானி கொடுத்தாச்சு, பேங்க்ல போய் வளர்த்து கட்டுறீல்ல, நீங்க பேங்க்ல போய் பத்துல போய் எல்லாம் கட்டாதீங்க, அதுக்கு முந்தையே கட்டிடுங்க. இங்க போனவனுமே கட்டிக்கலாம், அதெல்லாம் கவர்மெண்ட் மாஷாலா ரொம்ப பக்கமா பண்றான். நீங்க நம்பி என்ன செய்யலாம், இங்க இருந்து போய் உங்களா உடுப்பியல்ல, உங்களுக்கு ரெண்டு வாரம் டைம் தர்றாங்களே, ஃப்ரீயா இருப்பீங்கல்ல, அப்பமே போய் நீங்க வந்து ஒரு வாங்கி ஒரு டோக்கன் கடை வாங்கி வச்சுக்கணும், ஒரு டோக்கன் தருவோம் அதை வச்சுக்கிறங்க. அப்ப கல் எரிஞ்சாச்சு, கரெக்டா டயத்துல வந்து கவர்மெண்டே வந்து குர்பானி கொடுத்துரும், கொடுத்தாச்சு, மொட்டை அடிச்சாச்சு. ஆமா, மறுபடியும் அடிக்கிறேன், ஏன்னா உமரா பண்ணி முடிச்சு ஒரு ரெண்டு வாரம் வெயிட் பண்ணாங்கல்ல, ரெண்டு வாரத்துல லைட்டா முடி வந்திருக்குமில்ல, அந்த லைட்டான முடிய மறுபடியும் எடுக்கணும். ஒண்ணுமில்ல, டெய்லி சேவ் பண்ணுவாங்க, பாத்துக்கிறீங்களா, இன்னைக்கு சேவ் பண்ணிருப்பாங்க, நாளைக்கு பார்த்தா லைட்டா கொஞ்சம் சொரசொரப்பு இருக்கும், அதை மறுபடியும் என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. ரெண்டு வாரத்துல ஓரளவுக்கு முடித்து கொஞ்சம் கருப்பாவே தெரியும், எடுத்த உடனே தோல் தான் வெள்ளையாத்த தெரியும், நீங்க ரெண்டு வாரத்துல மண்டை வந்து கருப்பா தெரியும், எடுத்தா ஓரளவுக்கு முடி வரும். அப்பமும் எடுத்தாச்சு, அந்த மொட்டை வந்து உமராவுக்குரிய மொட்டை, இந்த மொட்டை என்ன ஹஜ்ஜிக்குரிய மொட்டை, அடுத்தாச்சு மொட்டை. நான் கேள்வியில் வச்சுக்கிறேன், கொஞ்சம் விரிவா சொல்றேன், அந்த வரிசையை நான் சொல்லி முடிச்சுட்டு கேள்விக்கு இன்ஷால்லா வந்துடுறேன். அப்ப மொட்டை அடிச்சாச்சா, மொட்டை அடிச்ச உனையுமே இஹராமை கலைந்து கொள்ளலாம், கலைஞ்சாச்சு. இஹராம கலைஞ்சிட்டா எல்லாமே உங்களுக்கு வந்து ஹலால், கணவன் மனை உறவை தவிர. மூணு செஞ்சாச்சு, ஏறாம கலைஞ்சாச்சு, எல்லாமே ஹலாலே, கணவன் மனை உறவு மட்டும் என்ன ஹராம் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மூன்றை முடித்து விட்டு நாலாவதுக்கு என்ன போகணும் அப்படின்னு சொன்னா, நேரா காபாவுக்கு போயிடும். இந்த மூணையும் நீங்க மினாவுலே பண்றீப்பிய, ஜம்ரா எங்க இருக்குது, சைத்தான் எங்க இருக்குது, மினாவுல, அதே மாதிரி மினாவுலயே குர்பானி கொடுத்துருவாங்க, மொட்டை அடிப்பது மினாவுலயே அடிச்சிருவாங்க, மூணையும் மினாவுல பண்ணியாச்சு, நீங்க நாலாவது எங்க போகணும், காபாவுக்கு, ஏறக்குறைய 10 கிலோமீட்டர் காபாவுக்கு போவன, காபாவுக்கு போய் ஒரு தவாஃப் செய்ய வேண்டும். இதே மாதிரி நார்மல் உங்க உடையில இருப்பீங்க, உங்க உடையில ஹஜ்ஜுக்குரிய தவாஃப் என்ற நியத்தோடு ஒது செய்து விட்டு தவாஃப் செய்யணும், அது ஹஜ்ஜுக்குரிய தவாஃப். அந்த தவாஃப் செய்யாட்டி ஹஜ்ஜ செல்லாது. சரியா? நீங்க ஏற்கனவே தவாஃப் செஞ்சீங்கல, அது எதுக்குரிய தவாஃப், உமராவுக்குரிய தவாஃப், இந்த பத்துல போய் பண்றீங்கல, அதான் எதுக்குரிய தவாஃப், ஹஜ்ஜுக்குரிய தவாஃப். அப்ப ஹஜ்ஜி என்ற நீயத்துல தவாஃப், அதே மாதிரி இந்த தோல் பஞ்சத்தை மட்டும் தொடக்க தேவையில்லை, என்ன சட்டை போட்டிருப்பீங்க இல்லையா, ஏழு தவாஃப் செஞ்சு முடிச்சிடுறீங்க, இது ஹஜ்ஜுக்குரிய தவாஃப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தவாஃபுக்கு ரெண்டு பேர் சொல்றாங்க, ஹதீஸ்ல அப்படிதான் வருது, ஒன்னு தவாஃபுல் இஃபாலா, அல்லது தவாஃபுல் ஜியாரா. தவாஃபுல் இஃபாலா என்று சொன்னாலும் தவாஃபுல் ஜியாரா என்று சொன்னாலும் இந்த துல் ஹஜ்ஜி பத்துல ஹஜ்ஜிக்காக தவாஃப் செய்யணுமே, அதுக்குதான் இந்த பேரு. நீங்க தவாஃப் செஞ்சு முடிச்சிடுறிய, தவாஃப் செஞ்ச முடிச்ச கையோட மறுபடியும் சஃபா மர்வாவில போய் சை பண்ணணும், ஏற்கனவே சை பண்ணியில அதே மாதிரி பண்ணணும். அந்த சை எதுக்கு பண்ணிய, உமராவுக்கு, இந்த சை எதுக்கு, ஹஜ்ஜிக்கு. அப்படி நீங்க பண்ணி முடிச்சீங்களாக்க, பண்ணி முடிச்சு பாருங்க உங்க உடம்பு அப்ப தெரியும். இந்த ரெண்டு நாள் பண்ற மத்தியெல்லாம் பயங்கர ஆசதி, செம ஆசதியா இருக்கு, கூட்டம் வேற நிரம்பி வலியுமா, நீங்க மகரிபுல ஒண்ணுக்கு போனீங்கனாக்க முடிச்சிட்டு ஓசிட்டு வந்தா இஷா ஜமாத் நடக்கும். போயிட்டு வரதுக்கு என்ன செஞ்சேன், ஒரு 1.5 மணி நேரம் போயிடும். அந்த அளவு கூட்டமா தான் இருக்கேன். அந்த கஷ்டத்துக்கு உங்களுக்கு அல்லாஹ் கூலிய மறுமை இம்மையிலே மறுமையில அல்லாஹ் தருவான். சரியா, இப்படி வச்சுக்கிறங்க. இது எல்லாத்தையும் முடிச்சு போட்டு அன்னைக்கு நைட்டு, அன்னைக்கு நைட்டுனா 11வது இரவு இல்லையா, 11வது இரவை நீங்கள் கழிக்க வேண்டியது மினாவில் கழிக்க வேண்டும். எங்க கழிங்க? மீனா உங்க டென்ட் இருக்கும், உங்க டென்ட் எல்லாம் கழிங்க. அங்கே போய் நீங்க மகரிபு இஷா, உங்க மகரிபு உங்க தொழுது இஷா நீங்க தொழுது பண்ணிடலாக்க. ஒரு 10 மணிக்கு நீங்க டென்ட்க்கு போயிடலாம். டென்ட்ல போய் நல்லா படுத்து தூங்க. மறுநாள் காலையில சுபுகு, சுபு உடைய ஒன்று சொன்னது சுபுகு தொழுக, அதுகளை நீங்க தொழுவுங்க. தொழுது போட்டு மறுபடியும் டீ குடிச்சு மறுபடியும் நல்லா படுத்து நிம்மதியா தூங்க. தூங்கிட்டு லுஹர் துஹைக்கு பிறகு, பிற எத்தனை 11 லுஹர் துஹைக்கு பிறகு 21 கற்களை எடுத்துக்கொண்டு நேரா ஜமராவுக்கு போகணும். சரியா, ஜமரான என்ன? ஷைத்தான். அதுல போய் சின்ன ஷைத்தான், நடு ஷைத்தான், பெரிய ஷைத்தான். சின்ன ஷைத்தானுக்கு 7 கல்லு, ஒவ்வொரு கல்லுக்கு என்ன? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நடு ஷைத்தானுக்கு 7 கல்லு, பெரிய ஷைத்தானுக்கு என்ன? 7 கல்லு. 21 கல்லா இருக்கா? 7 7 7 21 ஆயிருச்சு. 21 கல்லை நீங்க எரிஞ்சு போட்டு நீங்க லுஹருக்கு பிறகோ ஆசருக்கு பிறகோ மகரிபுக்கு பிறகோ பாத்துக்கிறங்க. லுஹருக்கு பிறகு பாத்தீங்கன்னா கூட்டம் அப்படி நிரம்பி வலி. இப்ப நம்மள மாதிரி மக்கள் எல்லாம் போயிடலாம் இல்லையா லுஹருக்கு பிறகு? நானா எப்படி லுஹருக்கு பிறகு போனேன்? நான் எப்படி போனேன்னு சொன்னா, எனக்கு பின்னால முன்னால ஒரு நல்ல கவியான ஒரு ஆளை வச்சுக்கிட்டேன். அதெல்லாம் குண்டா இருப்பாரு, 4 பேரை தள்ளுவாரு அவரு. அது மாதிரி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு நம்ம வச்சுக்கிட்டு நமக்கு பின்னால ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு போனா ஈஸியா முடிஞ்சு. பெண்கள்லாம் லுஹருக்கு பிறகு போனா ரொம்ப கஷ்டமா இருக்கும், செம கஷ்டமா இருக்கும். அதனால பெண்கள் வந்து லுஹருக்கு பிறகு உடனே போயிடாம நீங்க அசருக்கு பிறகோ மகரிபுக்கு பிறகோ கொஞ்சம் லேட்டா போனீங்கனாக்க மக்கள் என்ன செய்வாங்க? முடிச்சுட்டு வந்துருவாங்க. அதனால நீங்க பெண்களோடு போறதா இருந்தா, பெண்கள் வந்து பலமான பெண்ணால நீங்க பாத்துக்கோங்க, வயசானவங்க பலவீனமானவங்க என்ன செஞ்சுக்கலாம், கொஞ்சம் லேட்டா போய் அந்த 3 ஜமராவுக்கு கல் எரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பெண்கள் வர்றாங்க, பலவீனமானவங்க வர்றாங்கன்னு சொன்னா அவங்க கல்ல நம்ம எரியலாம். சரி, ஹதீஸ்ல அனுமதி உண்டு. எங்க அம்மா வர்றாங்க, வயசு ஜாஸ்தியா போயிருச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமா இருந்தாங்கல்ல, ரசூலுல்லாஹுடைய மனைவி, வயசுல பெரியளவு ஆயிட்டாங்க, நடக்க உடக்க முடியல. உம்மு சலமாவுடைய கல்ல யா எரிஞ்சது? நபிகள் நாயகம் எரிஞ்சாங்க. அப்படிலாம் ஹதீஸ் வருது. அவங்க எரிய முடிஞ்சா வந்து எரிஞ்சுக்க வேண்டியதா, இல்லாட்டி நம்ம என்ன செய்யலாம், கணவனோ மகனோ என்ன செஞ்சுக்கலாம், எரிந்து கொள்ளலாம். அவ பிறகு 11ல 3 ஜமராவுலையும் போய் 7 7 7 கல் எரிஞ்சாச்சு. எரிஞ்சாச்சா, திருப்பி டென்ட்டுக்கு வந்து நல்லா படு தூங்க. தூக்க வரும், இந்த 2 நாள் கஷ்டப்பட்ட முல்ல, அப்புறம் ரெஸ்ட் உங்களுக்கு நல்ல. அதுக்காக துளுவிக்கும் சேர்த்து ரெஸ்ட் இல்ல. துளுவோனே துளுக வந்து 2 ரக்காத் லுஹர், 2 ரக்காத் அசர், என்ன 2 ரக்காத் மகரிப்பு, 3 ரக்காத் இஷா, 2 ரக்காத். இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கிறங்க. அன்னைக்கு நைட்டும் அதாவது 12வது நைட்டு அது இல்லையா, 12வது இரவையும் நீங்கள் மினாவில் கழிக்க வேண்டும். மினாவில் கழித்து விட்டு 12வது பகலையும் லுஹருக்கு பிறகோ அசருக்கு பிறகோ மகரிபுக்கு பிறகோ 21 கல்ல புறக்கிட்டு, நேத்து பண்ணமே சின்ன செய்தானு நடு செய்தானு பெரிய செய்தானு 3 லையும் இப்ப 21 21 17 7 7 7 சரியா, மொத்தமா 21 எரிஞ்சிடணும். 12 முடிச்சு போயிடுச்சா? 12 முடிச்ச உடனே நீங்கள் விரும்பினால் மினாவை காலி செய்து விட்டு காபாவுக்கு வந்துவிடலாம். சரியா, ஆனால் நான் சொல்லக்கூடிய வசியத்து உபதேசம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க 3 நாளும் மினாவில தங்கி கல் எறிங்க. ரசூலுல்லாஹி அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான், யாருக்கு இறையச்சம் அதிகமாக இருக்கிறதோ அவங்க 3 நாட்கள் மினாவில் தங்குவார்கள். எந்த 3? 11 12 13. அதனால நீங்க 13வது இரவுலயே மினாவில் தங்கி நீங்க பாத்தீங்க, பாதி ஹாஜிகள் போயிருவாங்க, மீதி ஹாஜிகளை வந்து 13ல வந்து மினாவில் இருப்பாங்க. நீங்க மினாவுல தங்குங்க. மீனாவுல தங்கி 13ல போனீங்க, லுஹருக்கு பிறகு ஈஸியா கல் எரியலாம். ஏன் எரியலாம்? பாதி பேர் தான் போயிட்டாங்க, மீதி தானே இருக்க போது காலியா இருக்கு. நீங்க போய் லுஹருக்கு பிறகு அசருக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் 13ல அதே மாதிரி 7 7 7 எரிஞ்சாச்சா? எரிஞ்சு புட்டு நேரா நீங்க மீனா டென்ட்டுக்கு வந்து பெட்டி படுக்கையில தூக்கிக்கிட்டு எங்க போயிருந்தேன், காபாவுக்கு வந்துருங்க. ஏன்னா 13வது நாள் வந்து மினாவுல டென்ட்ல தங்க விட மாட்டான். 14வது நாள் டென்ட்டுக்கு பூட்டிடுவான், தண்ணிய கட் பண்ணிடுவான், போலீஸ் கவர்மெண்ட் வந்து அதுக்கு மேல மினாவில் தங்க முடியாது. 8, 9, 10, 11, 12, 13 இங்கதான் மினாவில் தங்க முடியும். அவ 13வது கல்ல எரிஞ்ச உடனே என்னென்ன தூக்கமோ தூக்கிக்கிட்டு நீங்க காபாவுக்கு உங்களுக்கு காபாவில் ரூம் இருக்கும் தந்துருப்பாங்க, உங்க ரூமுக்கு வந்துருங்க. உங்க ரூமுக்கு வந்து நீங்க பண்ண வேண்டிய இபாதத்துகள், அப்பப்ப காபாவுக்கு போறது, தொழுவுறது, தவாஃப் நஃபில் தவாஃப் தான் பண்றது, இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருங்க. உங்களுக்கு மதீனாவுக்கு வர டேட் சொல்லுவாங்க, இந்த டேட்ல மதீனாவுக்கு போறோம் அப்படின்னு டேட் அறிவிப்பாங்க. அதுக்கு முன்னால் என்ன செய்யுங்கன்னு சொன்னா அடுத்த ஒரு தவாஃப் செய்யணும். மதீனாவுக்கு போறதுக்கு முன்னால ஊருக்கு வர்றதுக்கு முன்னால என்ன செய்யணும், தவாஃபுல் விதா, விதாங்கிற பேர்ல அதே மாதிரி உதவி செய்து விட்டு 7 தவாஃப் செய்யும். அதே மாதிரி 7 தவாஃப் செஞ்சு போட்டு 2 ரக்அத் சரியா. அப்ப முதல்ல செஞ்ச தவாஃப் வந்து உமராவுக்குரிய தவாஃப், ரெண்டாவது தவாஃபுல் இஃபாலா, அது தவாஃபு ஜியாரா பண்ணமே எதுக்குரிய தவாஃபு, ஹஜ்ஜுக்குரிய தவாஃப், மூணாவது தவாஃபுல் விதா பண்ணமே பாய் போயிட்டு அஸ்லாம் அலைக்குங்கிற மாதிரி காபாவுக்கு போயிட்டு வர சலாம்ங்கிற மாதிரி. அப்ப நீங்க தவாஃபுல் விதா பண்றது கடைசி. விதா பண்ணிட்டீங்களாக்க என்ன முடிந்து விட்டது, ஹஜ்ஜு முடிஞ்சு போச்சு சரியா. மாஷா அல்லாஹ் நீங்க வந்து ஹஜ்ஜை முடிச்சிட்டீங்க. ஹஜ்ஜை முடிச்ச உனையுமே நீங்க மதீனாவுக்கு கூட்டு போவாங்க. மதீனாவில் போய் என்ன பண்றீங்கன்னு சொன்னா மதீனத்து பள்ளிவாசல் நிறைய தொழுவுங்க இல்லையா. ஒரு ரக்காத்து வந்து எத்தனை ரக்காத்துக்கு சமம், 1000த்துக்கு சமம் ஹதீஸ் இருக்குது. அதே மாதிரி மதீனாவுடைய ஒரு இடம் ரசூல்லாவுடைய அந்த வீட்டு இருக்கா இல்லையா, அந்த வீட்டும் ரசூல்லாவுடைய அந்த மிம்பருக்கு இடைப்பட்ட பகுதி எந்த பகுதி, சொர்க்கத்து பகுதி அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. நீங்க போய் அங்க போய் நின்று தொழுவுங்க. அதே மாதிரி ரசூல்லாவுடைய கபர் நீங்க நேரடியா பார்க்க முடியாது, அந்த இல ஏரியாவுக்கு போகலாம், அங்க போய் ஜியாரா இல்லையா. அஸ்ஸலாமு அலைக்கும் அஹல தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் அஸ்அலுல்லாஹ லனா வலக்குமுல் ஆஃபியா சரியா. இது அங்க போய் அஸ்ஸலாமு அலைக்கும் அஹல தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் அஸ்அலுல்லாஹ லனா வலக்குமுல் ஆஃபியா என்பதை ஓதி கொள்வது. இதை நீங்க பண்ணிவிட்டு பக்கத்துல போனா பொதுமையவாடி இந்த மாதிரி இவ்வளவு தூரம் தான் இருக்கும். எல்லா பொதுமையவாடிகள் இருக்கு. பெண்களுக்கு எல்லாம் இப்ப அனுமதி கிடையாது. முன்னால பார்த்தாலும் பெண்களுக்கு வந்து அனுமதி இருந்துச்சு. இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 வருஷமாவே பெண்களுக்கு அனுமதி இல்ல. நீங்க வர சும்மா பார்த்தா அப்படி இதுவரை காம்பவுண்ட் இருக்கேன் இப்படி பாத்தீங்களா, சும்மா உள்ளுக்குள்ள பாக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள போறதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, மிலிட்டரிய போட்டு வச்சிருப்பான். மிலிட்டரி வந்து அனுமதி கொடுக்க மாட்டா. ஆண்களுக்கு மட்டும் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் அனுமதி. எப்ப எப்ப அனுமதின்னு சொன்னா ஃபஜ்ர் சலாவுக்கு பிறகு 1 மணி நேரம், அஸர் டு மக்ரிப் சரியா. ஃபஜ்ர் சலாவுக்கு பிறகு 1 மணி நேரம் உள்ள போயிட்டு வந்துக்கலாம், அஸருக்கு பிறகு மக்ரிப் செஞ்சுக்கலாம், போயிட்டு வந்துக்கலாம். அந்த டைத்தை நீங்க பாத்துக்கிறங்க, அப்படி செய்யுங்க. அப்புறம் மதீனாவுல ஒரு முக்கியமான இபாதத்து குபாங்கிற ஒரு பள்ளிவாசல் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா, மஸ்ஜிதுல் குபா. அந்த குபாங்கிற பள்ளிவாசல் இறைய நம்ம ஊர்ல நம்ம பள்ளிவாசல் தக்குவான்னு பேர் வச்சோமா இல்லையா, நானும் அது தக்குவான்னு பேர் வைக்கலான்னு நான் எதை வச்சு அந்த ஆயத்து தான் மஸ்ஜிதுல் உஸ்ஸிஸ அல தக்குவா, இறையச்சத்தோடு கட்டப்பட்ட பள்ளிவாசல், அஸ்திவாரம் அடித்தளமே என்ன தக்குவாவோடு கட்டப்பட்ட பள்ளிவாசல் அப்படின்னு குபா பள்ளிவாசல் அல்லாஹ் சிலாஹித்து பேசுகிறான். அதை வச்சுதான் பேர் வச்சோம். அந்த குபா பள்ளிவாசலுக்கு வந்து நீங்க போங்க. ஷர்த் என்ன அப்படி சொன்னா நீங்க எங்க தங்குறீங்களோ அங்கேயே ஒழு செஞ்சுட்டு போகணும் சரியா. அங்கேயே ஒழு செஞ்சுட்டு குபா பள்ளிக்கு போய் 2 ரக்அத் தொழுதால் நன்மை என்ன, ஒரு உமராவுக்குரிய நன்மை அப்படி ஹதீஸ் வருது. சனிக்கிழமை தான் போகணுங்கிற அவசியம் இல்லை, நீங்க எப்போ போய்க்கலாம். ரசூல்லா வார வாரம் சனிக்கிழமை போனாங்க அப்படின்னு அதுக்காக சனிக்கிழமை தான் போகணுங்கிறது இல்ல. குபா பள்ளி வாசலுக்கு நீங்கள் எப்போது சென்றாலும் ஒரு உமராவுக்குரிய நன்மை. பல ஹாஜிகள் சனிக்கிழமை தங்கறது நேரம் இருக்காத, ரசூலுல்லாஹ் அன்னைக்கு போனாங்க ஒரு ஹதீஸ். வேற ஒரு ஹதீஸ், நீங்கள் குபாவுக்கு எப்போது சென்றாலும் ஒழுவோடு செல்லுங்கள், 2 ரக்அத்துகளை தொழுவுங்கள், அது ஒரு உமராவுக்குரிய நன்மையாக இருக்கிறது அப்படின்ட்டு நீங்க சொல்றது அபூதாவுல சனிக்கிழமை. திருமீர வந்து எப்போது போனாலும் பொது 10வது முறையாக அனுமதி இருக்குது. ஆனால் நீங்க என்னைக்கு போனாலும் அது வந்து சட்டம் செல்லும், நீங்க போய்க்கிறீங்க. முடிச்சிடம்பாய் எத்தனை மணிக்கு வாங்க, 20க்கா, அதுல பேசுவோமே ஒரு நிமிஷம் இருக்க. அச்சா குபாவுக்கு போய் அச்சா, அப்புறம் அந்த உஹது மலைக்கு கூட்டு போவாங்க, அந்த கிபிலத்தின் பள்ளிவாசல் கூட்டு போவாங்க, அகல் போல் நடந்துச்சு. வரலாற்று சின்னம் அதுகளை நீங்க பாத்துக்கிறங்க. இதுதான் ஹஜ்ஜி உமராங்கிறது, மக்கா மதினாங்கிறது. நான் இதை சொல்லி சுருக்கமா நான் முடிச்சுட்டேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஹஜ்ஜி பண்ணாங்க, பண்ண சொன்னாங்கிறத என்னால முடிஞ்ச அளவுக்கு எளிமையா சுருக்கமா நான் உங்களுக்கு சொல்றேன். அது பிரகாரம் நீங்க செய்யுங்க. உங்களுடைய ஹஜ்ஜை ஹஜ்ஜுன் மபூரூராக அங்கீகரிக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்கட்டும். அந்த ஹஜ்ஜின் மூலமாக இம்மையிலும் மறுமையிலும் பல நன்மைகளை, ஃபாயிதாக்களை, வெற்றிகளை, சந்தோஷத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக என துவா செய்து முடிக்கிறேன். ஹஜ்ஜி சம்பந்தப்பட்ட சந்தேகம் இருந்தால் நீங்க கேளுங்க, ஒரு காமன் நேரம் இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஹஜ்ஜி உமரா சம்பந்தப்பட்ட சந்தேகத்தை நீங்க கேட்டுக்கலாம். சகோதரர் கேட்ட முதல் சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னா, ஹஜ்ஜிக்கு பிறகோ அல்லது உமராவுக்கு பிறகோ மொட்டை அடிக்காமல் முடியை குறைத்துக் கொள்ளலாமா இல்லையா அப்படின்னு முதல் கேள்வி கேட்டுக்கிறாங்க. நிறைய பேர் இதுல என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னு சொன்னா, உமராவை முடித்து விட்டு அந்த மறுவாவுலைய இங்க மறுவாவுலைய நின்றுகிட்டு அந்த முடியை வெட்டி வெட்டி போறது. ஆண்கள் போறவங்கள ஏன் முடிய நீங்க வெட்டுறது, உங்க முடிய நான் வெட்டுறது, வெட்டி அங்கனே இந்த மாதிரி சுத்தமா இருக்குங்க, இங்கே போய் முடிய போட்டு போறது, முடிய அப்படி பறந்து போறது. பெண்கள் அங்க நின்றுகிட்ட முடிய காட்டிக்கிட்டு ஒருத்தரை வெட்டி வெட்டி விடுறது, இந்த மாதிரியான அனாச்சாரங்களை எல்லாம் நம்ம மக்கள் அங்கேயும் போய் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நீங்க பண்ணாதீங்க. முதல் செய்தி எப்படி பண்ணு சொன்னா, ஒன்னும் மொட்டை அடிக்க வேண்டும், இதுதான் மிக சிறந்தது. அல்லது முடியை முழுமையாக குறைத்துக் கொள்ள வேண்டும். மிஷின் போடுறவா இல்லையா, அது மாதிரி மிஷின் போட்டு முழுசா குறைச்சிக்கிறோம். இல்ல நன்மையில சிறந்தது எது, மொட்டையடிப்பது. அங்கே அங்கே போறோம், எவ்வளவு செலவு செஞ்சுட்டு போறோம், அல்லாவுக்கு இதை கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன பெரிய இது. ஏன்னா ரசூல்லா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, துவா செய்யறாங்க, ஹதீஸ் வருது, அல்லாஹு மஃபிர் லில் முஹல்லிகீன், அல்லாஹ்வே ஹஜ் உம்ராவில் யாரெல்லாம் மொட்டையடித்துக் கொண்டார்களோ அவருடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. யாருடைய துவா? நமக்கு ரசூல்லாவுடைய துவா இருக்குது. அப்ப சஹாபாக்கள் கேட்பாங்க, யா ரசூலல்லா, யாரு முடிய குறைச்சிக்கிட்டாங்களோ அவங்களுக்காக துவா செய்யுங்க அப்படிங்குவாங்க. திருப்பி ரசூல்லா சொல்லுவாங்க, அல்லாஹு மஃபிரில் லில் முஹல்லிகீன், யா அல்லாஹ் ஹஜ் உம்ராவில் யார் மொட்டையடித்துக் கொண்டார்களோ அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இரண்டாவது, திருப்பி சஹாபாக்கள் யார ரசூலல்லா முடிய குறைப்பாங்களே அவங்களுக்காக நீங்க துவா செய்யுங்க. ரசூல்லா மூணாவது தடவையும், அல்லாஹு மஃபிர் லில் முஹல்லிகீன், யா அல்லாஹ் ஹஜ் உம்ராக்களில் மொட்டையடித்துக் கொண்டார்களே அவனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. சரியா, மூணு. அப்ப நம்ம போய் மொட்டையடிச்சுதமாக்கு ரசூல்லா ஒன்னு ரெண்டு மூணு மன்னிப்பு கேட்டாங்களே, அந்த மன்னிப்பு நமக்கு பொருந்தும். நாலாவது தடவை கேட்கிறாங்க, அல்லாஹு மஃபிர் லில் முகஸ்ஸிரீன், யா அல்லாஹ் யார் முடியை குறைத்துக் கொண்டார்களோ அவர்களையும் மன்னிப்பாயாக. இப்ப போனா போகுதுன்னு நாலாவது கேட்கறத விட நம்ம முதல்ல எடுக்கணுமா இல்லையா, அதுகளை நீங்க பண்ணிக்கிறீங்க. இது பதில் வேற. சரி சரி, என்ன கேக்குறாங்கன்னா, எஹராம் கட்டுறதுன்னு சொன்னா அந்த வெள்ள துணியை உடுத்துறது. வெள்ள துணியை வந்து நீங்க மெட்ராஸ்ல உடுத்திக்கிறீங்க. உடுத்திக்கிட்டு அந்த எஹராம் எல்லைக்கு வருவாங்கல்ல, ஜித்தாவுக்கு முன்னால 20 நிமிஷத்துக்கு முன்னால அறிவிப்பு செய்யறாங்கல்ல, அப்ப நீங்க நீயத்து வைங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்படி செய்யலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அது வந்து உங்கள் விருப்பம். அதாவது நீங்க நீயத்தை வச்சுட்டீங்களாக்க நேரத்தை வெட்டக்கூடாது, முடிய வெட்டக்கூடாது, தலையை மறைக்க கூடாது. இதை நீங்க ஃபாலோ பண்ணணும். அந்த சட்ட திட்டங்களுக்கு நீங்க உட்பட்டு வந்துடுவீங்க. அதை உங்களுக்கு லேசுப்படுத்துறதுக்காக அப்படி பண்றாங்க. நான் கேட்கறேன், நீங்க மெட்ராஸ்ல போய் வெள்ள துணியை உடுத்திக்கிட்டு முடிய வெட்டுவேலா, நெகத்தை வெட்டுவேலா, பனை மக்கள் மனைவி கூட முடியும், அது சாத்தியமே இல்லையா. அதனால நீங்க இங்கேயே நீயத்து வச்சுக்கலாம், தப்பு இல்ல. இல்ல நான் அங்கே தான் வச்சு விருப்பம் சொன்ன, அங்கேயே வச்சுக்கலாம், தப்பு இல்ல. அது கடைசி எல்லை. அந்த கடைசி எல்லைக்கு அங்கிட்டு போய் வைக்க கூடாது. அந்த எல்லைக்கு முன்னால நீங்க எங்கேயும் வச்சுக்கலாம், மெட்ராஸ்லயும் வச்சுக்கலாம், உங்க என்னது ஆழ்வார் தோப்புலையும் வச்சுக்கலாம், வேற எங்கேயும் வச்சுக்கலாம், உங்கள் விருப்பம், உங்கள் வசதி. சஃபா மர்வாவுல வந்து சஹி செய்யும் போது தண்ணி குடிச்சுக்கலாமான்னு கேக்குறாங்க. நோம்பாளி அருந்தா மட்டும் தான் குடிக்க கூடாது, சரியா, பாக்கி நேரத்துல சஃபா மர்வாவுடைய சைலைய ஜம்சம் தண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு நிச்சயமா தண்ணி கேட்கும், சுத்திரிய பத்தினா வேர்வை வெளியே வரும், உடம்பு வந்து அசதியா வர தண்ணி உங்களுக்கு கேட்கும், அதனால தண்ணிய வச்சிருப்பாங்க. பல பேர் தண்ணிய குடிக்கிறது மட்டும் இல்ல, தண்ணிய குடிச்சுக்கிடுவாங்க, முகத்தை கழுவிக்கிடுவாங்க, கொஞ்சம் தலையில தண்ணியில ஊத்திக்கிடுவாங்க. சில பேர் வெயில் பயங்கரமா வெயிலா இருக்காங்க, தாங்க முடியாது, கொஞ்சம் தண்ணியை குடிச்சு கொஞ்சம் அப்படி முகத்தை தலவிக்கிட்டு லைட்டா அப்படி தலையில வச்சோமா அந்த சூடு தண்ணி அது மாதிரிலாம் பண்ணுவா. இன்னும் சில போனா ஜம்சம் தண்ணியை வந்து குளிர்விட்டு வச்சிருப்பாங்க, அப்படி ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சு ஒரு நாலு ஒரு பத்து பைப்பு, பத்து பைப்புல ஒன்பது பைப்புல வந்து ஜீல என்ன ஜில்லுண்டு கூலா தண்ணி வர, ஒரே ஒரு பைப்புல வந்தா அதிலே போட்டுப்பான் நான் கூல் என்னது குளிரூட்டப்படாத தண்ணீர் அப்படின்ட்டு நான் இங்கிலீஷ்ல போட்டிருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கிறாங்க. நீங்க தண்ணி நீங்க நினைச்சா குடிச்சிக்கலாம், தப்பு இல்ல, அனுமதி உண்டு. ஆண்கள் வந்து ரெண்டு வெள்ள துணியை அணியறோம், பெண்கள் வந்து வெள்ள துணியை தான் அணியணுமா இல்லையா, இதான கேள்வி. அது நார்மல் அவங்களுடைய அந்த ஹிஜாப் கருப்பு போடுறாங்களா இல்லையா அந்த மாதிரி போட்டுக்கலாமான்னு கேக்குறாங்க. பெண்களுக்கு துணியெல்லாம் எந்த கண்டிஷனும் இல்லை, அவங்க எப்போதும் போடுற மாதிரி கருப்பு புருக்காவும் போட்டுக்கலாம், வெள்ளை புருக்காவும் போட்டுக்கலாம், வேற நிறமும் போட்டுக்கலாம். நிறத்தை பற்றிய துணியுடைய நிறத்தை பற்றி எந்த ஷருத்தும் அல்ல. என்ன ஷருத்து என்று சொன்னால் முழுமையாக மறைக்கப்பட்டிருக்க வேண்டும், சரியா, முக முன் கையை தவிர பாக்கி எல்லாம் மூடி இருக்கணும். துணி வந்து டைட்டா புர்கா செய்யக்கூடாது, டைட்டா இருக்கக்கூடாது, கண்ணாடி மாதிரி புர்கா இருக்கக்கூடாது. இதுதான் ஷருத்தை தவிர நிறம் வந்து உங்கள் விருப்பம். ஓ தைத்த துணி, ஆண்கள் தைத்த துணி போடக்கூடாது இஹ்ராமுக்கு பிறகு, பெண்கள் என்ன செஞ்சுக்கலாம், தைத்த துணிகளை தாராளமாக அணிந்து கொள்ளலாம், எந்த தடையும் இல்லை அவங்களுக்கு. இல்ல 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 சகோதரர் என்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, உமராவுக்கு தவாபு செய்யும் போது வலது தோல் பூஜையை திறந்துக்கிறோம் இல்லையா, மூன்று தவாபுக்கு மட்டும். அப்புறம் துல் ஹஜ்ஜு பத்துல போய் ஹஜ்ஜிக்கு தவாபு செய்யறாமே, அப்ப வந்து வலது தோல் பூஜையை திறந்துக்கிறோம்னு கேக்குறாங்க, சாத்தியமே நீ சட்டையே போட்டுருக்கீங்க, நீங்க ஜமராவில போய் களி எரிஞ்சிய, குர்பானி கொடுத்திய, மொட்டை அடிச்சிய, என்ன பண்ணிய, அந்த வெள்ள துணியை கிளட்டி இந்த மாதிரி சட்டைய போட்டியல, இந்த சட்டையை பிக்கலாமா, சாத்தியமே கிடையாது. நார்மல் இந்த மாதிரி உங்களுக்கு உங்க என்ன துணியோ அதை உடுத்திக்கிட்டு அந்த ஏறாமா, அந்த முதல் மூணு தவாஃபுக்கு மட்டுமே தோல் புஜங்கள் தெரியப்பட்டிருக்க வேண்டும். புரிய புரிய புரியுது, ஹஜ்ஜு உடைய ஏகராமில் முழுசா நீங்க மூடிக்கிறோம், நம்ம டவல்லாம் போட்டு முழுசா உடம்ப மூடுறமா இல்லையா, டபுலா கிடையாது, டபுலா கிடையாது, நீங்க முழுசா அப்படி போட்டு எடுத்து இப்படி உத்தி போடுங்க, எடுத்து உத்தி போடுங்க, முழுசா நீங்க கவர் பண்ணி இருப்பீங்க அந்த மாதிரி தான். அதாவது இந்த குர்பானிக்குரிய காசை வந்து நீங்க வந்து அங்கேயே கட்டிக்கிறதுன்னு சொன்னா இல்லையா, அது நிறைய காபாவுக்கு பக்கத்துல மினாவுல எல்லாம் இருக்குமா, அதுக்குன்னு மெனக்கட்டு போனவான்னு கேக்குறாங்க. நிறைய காபாவுலயே நிறைய வச்சிருப்பாங்க, காபாவுல மினாவுல முஸ்தலிஃபாவுல அரஃபாவுல எக்கச்சக்கமா வச்சிருப்பாங்க. ஒரு 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 கூடு மாதிரி இருக்க ஒரு ஒரு அந்த ஒரு இப்படி பள்ளிவாசம் வச்சிருப்பாங்க, சரியா, அதுல மைக்கில் அறிவு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்க போய் நான் இந்த மாதிரி குர்பானிக்கு பணம் கட்டணும், குர்பானி சொல்லாம ஹதி என்ன ஹதியா எப்படி சொல்லுங்க, ஹதியா அப்படின்னு சொன்னா ஹதியாண்டாலே அந்த ஹஜ்ஜிக்குரிய குர்பானி அர்த்தம், சரியா, இங்க போய் கட்டணும் அவங்களே சொல்லுவாங்க. ஃப்ரீயா எம்டி ஃப்ரீயா தான் இருக்கு, ஈஸியா நீ கட்டலாம். காபாவோட கொஞ்சம் வெளியே வரணும், அதுக்குன்னு காபாவுக்குள்ள ஒரு கவுண்டர் வைக்க முடியுமா, கொஞ்சம் வெளியே வர வேண்டியதான். நல்ல கேள்வி, நீங்க வந்து உமரா பண்ணி முடிச்சவனையுமே குர்பானிக்கு பணம் கட்ட சொல்லிட்டீங்களே, அவங்க எப்ப குர்பானி கொடுப்பாங்க நமக்கு தெரியாது அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க நம்பலாம், கரெக்டா உங்க பேரை வச்சு, சரியா, ஒரு டோக்கன் உங்க பேர்ல ஒரு டோக்கனே தருவாங்க. ஒரு டோக்கன் உங்கள்கிட்ட தர்றது மட்டும் இல்ல, உடனே என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஒரு ஆட்டை வச்சு அந்த ஆட்டுக்கு கழுத்துல ஒரு இது மாதிரி ஒரு இது மாதிரி வளைய மாதிரி போட்டு உங்க பேர் என்ன இசஹாக்கா இசஹாக்கு நான் இசஹாக்கு எழுதி போட்டுருவாங்க. சரியா, இன்னொரு இதா ஹக்கீமா அந்த ஆட்டுல ஹக்கீம் அந்த ஆட்டுக்கு போற ஹக்கீமா போயிடும். சரியா, நம்ம ஏன்னா நம்ம பாஸ்போர்ட்ல காட்டிதான் பண்ண வேண்டியிருக்கேன். அப்ப பண்ணும் போது ஒரு ஆடு ரொம்ப கரெக்டா அல்லாவுக்கு பயந்து அரசாங்கம் பண்றாங்க. கரெக்டா அந்த ஆட்டை என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த காலையில அந்த சூரியன் உதிச்சுதா இல்லையா, அந்த சூரிய உதிச்சு ஒரு அரை மணி ஒரு மணி நேரத்திலேயே மக்கள் எல்லாம் என்ன கவர்மெண்ட் தானே திறந்து விடுது, எல்லாம் மிலிட்டரி கண்ட்ரோல் கட்டுற இருக்கேன், மிலிட்டரி தான் வந்து இங்க வரலாம் அங்க போகலாம்னு கட்டுப்பாட்டு பண்ணுவோம். அப்ப மிலிட்டரி வந்து திறந்து விட்டுட்டாங்க, இவங்க தான் உத்தரவு போடுவாங்க மிலிட்டரிக்கு, இவங்க உத்தரவு போட்டா மிலிட்டரி திறந்து விடும், மக்கள் வந்து கல் எரிஞ்சிட்டாங்க. அது தெரியுமா இல்லையா, தெரிஞ்ச உனையுமே அரசாங்கமே வந்து குறிப்பாக கொடுத்துருவோம். நீங்க 100% நான் என்னுடைய அனுபவ பிரகாரம் நீங்க 100% இங்க நம்பலாம். டைம் சொல்ல மாட்டேன், அன்னைக்கு கொடுப்ப செய்வாங்க உங்களுக்கு 7:30 இப்ராஹிமா 7:32 பாயா அதெல்லாம் இருக்காது. எது அதான லட்சோப லட்ச ஆடுகளை வந்து அறுக்கணுமே. அதான சரி சரி அதாவது மினாவுல வந்து காணா போயிருவாங்க. இப்ப நீங்க எல்லாம் காணா போயிட்டா மாஷா அல்லாஹ், நீங்க எல்லாம் மக்காவை வித்துருவீங்க, மத்தவங்க வந்து ரொம்ப 70-80 வயசா இருக்க அப்படி எந்த பாஷையும் தெரியாது இல்லையா, அவங்க பாஷை மட்டும் தெரியும் அது அவனுக்கு தெரியாது, சவுதிகாரன் தெரியாது. அந்த மாதிரி காணா போயிட்டா என்ன பண்றது அப்படிங்கிறாங்க. நீங்க ஒண்ணு எல்லாருடைய கையிலையும் செல்போன் வச்சுக்கிறங்க. சரியா, யாரெல்லாம் நீங்க ஹஜ்ஜி உமராவுக்கு போறீங்களோ எல்லாருடைய கையிலையும் செல்போன் வச்சுக்கிறீங்க. ஒண்ணு நீங்க மக்கா விட்டு வெளியே போனவனையுமே 79வது கேட்டு நீங்க அப்படி வெளியே வந்தீங்களாக்க ஒரு இத்திசாலாத் அது எஸ்டிசி சவுதி டெலிகாம் கம்யூனிகேஷன் அப்படின்னு எஸ்டிசி வச்சிருப்பான். நீங்க எஸ்டிசியில போய் உங்களுடைய பாஸ்போர்ட்டை காட்டினால ஒரு சிம் கார்டு தருவான். சரியா, அது ஹாஜிகள் உமராவுக்கு அவங்களுக்கு ஒரு சிம் கார்டு தருவான். அந்த சிம் கார்டை வாங்கி போட்டுக்கிருங்க, ரேட்டு கம்மி. ஒரு நிமிஷம் நீங்க இந்தியாவுக்கு பேசுனீங்க 20 ஹலாலா அந்த நாட்டு 20 பைசா 20 ஒரு ரியாலுக்கு வந்து 5 நிமிஷம் பேசலாம் அப்படின்னு உங்களுக்கு சிம் கார்டு தருவான். நீங்க சிம் போன் எல்லாத்தையும் நீங்க உங்க கையிலயா அம்மாவா அத்தாவா பொண்டாட்டியா புள்ளையா சிம் போன வச்சுக்கிறீங்க, காணா போயிட்டா போன் என்ன செய்யலாம் கூப்பிட்டு நான் கரெக்டா இந்த திருல இந்த கடைக்கிட்ட நிக்கிறேன் அப்படி உங்களுக்குள்ளேயே பேசிக்கலாம் முதல் செய்தி. ரெண்டாவது நீங்க அங்க போன உனையுமே உங்களுக்கு வந்து இந்த கையில ஒண்ணு கட்டி விடுவாங்க. சரியா, ஒரு பட்ட மாதிரி கட்டி விடுவாங்க, அல்லது கழுத்துல தொங்க போடுவாங்க. அது எதுக்குன்னு சொன்னா அதுல வந்து நீங்க எந்த நாட்டுக்காரரு, உங்க பேரு என்ன, ஊர் என்ன, பாஸ்போர்ட் நம்பர் என்ன, எந்த டெண்டு டெண்டுகளுக்கு நம்பர் கொடுப்பாங்க, அதெல்லாம் அதை போட்டிருக்கேன். நீங்க காணா போனீங்களாக்க அந்த கையில அவங்க கட்டி விட்டாங்களே கழுத்துல மாட்டி விட்டாங்கல, அத நிறைய போலீஸ் அனுப்பி நல்ல போலீஸ் உங்களுக்கு உதவி செய்வாங்க, அவங்கள்ட்ட போய் காட்டி இந்த மாதிரி நான் காணாம போயிட்டேன் இந்த மாதிரி எங்கன்னு சொன்னா கரெக்டா அவங்க வழி சொல்லி விடுவாங்க. கொடி அங்கேயும் பறக்க, இந்திய கொடி, பாகிஸ்தான் கொடி, அமெரிக்கா கொடி, உலக நாட்டு கொடியெல்லாம் செய்ய எல்லாத்தையும் ஒன்னா கசபசு வைக்க மாட்டாங்க. இந்தியாவுக்குன்னு தனி, அதுக்குள்ள தமிழ்நாடுன்னு தனி. சரியா, அப்ப ஒவ்வொரு டிராவல்ஸுக்குன்னு தனி பிரிச்சு பிரிச்சுதான் வச்சிருப்பாங்க. அப்ப நீங்க நேரம் இந்தியாவுக்கு போயிரு, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுக்கு போயிரு, தமிழ்நாட்டில் எந்தெந்த டிராவல்ஸா அதை பார்த்தா தெரியும், இந்த நம்பருக்கு போற கண்டுபிடிச்சிடலாம். அது மாதிரி நீங்க அந்த கையில கட்டி விடுறாங்க பாத்தீங்களா, அதை காணா கிராம பத்திரம் வச்சுக்கோங்க, செல்போனையும் பத்திரம் வச்சுக்கோங்க. சார அதாவது உம்ரா பண்ணியாச்சு, உமரா பண்ணிட்டு நமக்கு டைம் ஒரு வாரம் 10 நாள் டைம் இருக்கு, அடுத்த உமரா பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க. கிடையாது, நீங்க ஹஜ்ஜின்னு போனீங்களாக்கு தமத்து ஹஜ்ஜிங்கிறது ஒரு உமரா பண்றது, அப்புறம் வெயிட் பண்றது, அப்புறம் ஹஜ்ஜிக்கு ஏறாம் கட்டுறது, ஹஜ்ஜி பண்றது, மரியாதையா வீட்டுக்கு வந்து சேர்றது, இதுதான் தமத்து ஹஜ்ஜிய தவிர. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பண்ணவில்லை என்று சொன்னால் என்ன பொருள், அப்படி பண்ண மார்க்கத்தில் அனுமதி இல்லை. நீங்க என்ன செய்யலாம், நசீலா நிறைய தவாப் செய்யலாம், ஒரு வாரம் நீங்க வெயிட் பண்றீங்க, ஒரு வாரத்துல நீங்க லுஹருக்கு போங்க, லுஹரை முடிங்க, ஏழு தவாஃப் ரெண்டு ரக்காத் வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, அசருக்கு போங்க, அசரை முடிங்க, ஏழு தவாஃப் ரெண்டு ரக்காத், அந்த மாதிரி நஃபீலாக நிலைய பண்ணிக்கலாம். அடுத்த உமராங்கிற நியத்துல தவாஃப் செய்ய வந்து பண்ணக்கூடாது. சரியா? உமரா ஒண்ணு, ஹஜ் ஒண்ணு, ரெண்டு ஹஜ் பண்ணுவீங்களா? ஹஜ் இல்லையில, அதே மாதிரிதான். சகோதர் இப்ராஹிம் என்ன கேட்கிறார்னு சொன்னா, சவுதி மன்னர் ஷேக் சல்மான் கேட்க வேண்டிய கேள்விய என்ன அவர் கேட்டிருக்கிறாரு? அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றது வந்து, நீங்கள் முடிந்தால் ஹஜ் செய்யுங்கள், அந்த உறவு சக்தியும் பொருளாதார வசதி இருந்தா அப்படின்ட்டு நிரம்பி வழியில கூட்டத்துல மக்கள் ஓத்தா போறாங்களே, சவுதி அரசு வந்து கூட்டத்தை குறைச்சா என்ன? இது கேள்வி. சவுதி அரசு அவங்களை வாவான்னு கூப்பிடுது. ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னாக்க சவுதி அரசாங்கம் வந்து மக்களை குறைக்கிறான். சரியா? இதுக்கு முந்தி பாத்தீங்கன்னாக்க இந்தியாவுக்கு வந்து 140,000 பேர் இந்தியாவுக்கு கொடுத்தான். சரியா? போன வருஷம் பாத்தீங்கன்னாக்க 120,000 பேரு, இந்த வருஷம் பாத்தீங்கன்னாக்க 90,000 பேர் தான். சரியா? அரசாங்கம் வந்து குறைக்கிறான். அரசாங்கம் குறைக்கும் போது இந்த மோடி மாதிரி அதுக்கெல்லாம் போய் கேட்டு ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. மத்த நாட்டு அரசாங்கம் என்ன பண்றான்னு சொன்னா, சவுதி அரசு வந்து அடுத்த கோரிக்கை வைக்கிறான், இல்ல எங்க நாட்டு மக்கள் இன்னும் கொஞ்சம் பேர் வருவாங்க ஜாஸ்தியா, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அனுமதி தாங்க. உதாரணமா பங்களாதேஷ் வச்சுக்கோங்க, ஸ்ரீலங்காவே, ஸ்ரீலங்காவே கேக்குறான், ஸ்ரீலங்காவுக்கு வந்து 25,000 பேர் தர்றான். 25,000 பேர் வந்து எங்க நாட்டுக்கு பத்தாது, 25-40,000 ஆக்குண்டு ஸ்ரீலங்கா அரசாங்கம் மன்னர்ட கோரிக்கை வைக்கிறாங்க. இப்ப மன்னர் வந்து 40 பேர்னா கூட்டம் தாங்காத இப்ராஹிம் மாதிரி மக்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, சரி 25 வந்து 30 லட்சம் வந்துக்கலாம் அப்படி அனுமதி தர்றான். அது மாதிரி உலக நாடுகள் கோரிக்கை வைக்கிற மாதிரி வைக்கும் போது அரசாங்கம் என்ன பண்ண முடியல, தடுக்க முடிய. அரசாங்கம் எப்படி பயப்படுறான்னு சொன்னா, ஹஜ்ஜிக்குன்னு வர்றாங்க அவங்க. காபத்துல்லா வந்து பொதுவா எல்லாத்துக்கும் சொந்தமான பள்ளிவாசல். ஹஜ்ஜிங்கிறது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கடமையான ஒரு கட்டாய கடமை. அந்த கடமையை அவர் செய்ய வந்து நம்ம ஏன் தடுக்க, அந்த பாவத்துக்கு நாயே ஆளாகணும். சவுதி அரசாங்கம் பயப்படுது, சரியா? போலீஸ பயப்படுறான். அதனால நீங்க கடமையை செய்ய வந்து நான் தடுத்து என்னைய கொண்டு போய் அல்ல நரகத்துல ஏன் வைக்கணும்? அதனால நாங்க கஷ்டத்தை சொல்றோம், நீங்க குறைச்சிக்கிறங்க. அரசாங்கமே கோரிக்கை தான் வைக்க முடியுது. ரொம்பன்னு கேட்கும் போது, இல்லப்பா இதுக்கு மேல வந்தா வர்ற ஹாஜிகள் மூத்தா போயிருவாங்க, வர்ற ஹாஜிகளுக்கு பாதுகாப்பு தரணே அப்படின்னு கடைசி தேதி கொஞ்சம் இறுக்கி பிடிக்கிறான். நீ இப்ராஹிமா வந்து மன்னரா வச்சாலும் இப்படிதான் செய்ய முடியும். நமக்கு ஈவான் அல்லாவுடைய பயம் இருக்கிறனால இப்படிதான் செய்ய முடியும். அதான் வர்ற ஏற்கனவே செஞ்சவங்க வந்து மறுபடியும் போறாங்களே அப்படின்னு கேக்குறாங்க. வர்ற சவுதியை பொறுத்தவரை ஒரு தடவை ஹஜ்ஜி பண்ணிட்டா மறுபடியும் ஹஜ்ஜி பண்றதுக்கு 5 வருஷம் டைம். 5 வருஷத்துக்குள்ள மறுபடியும் ஹஜ்ஜிக்கு போறதுக்கு அனுமதி கிடையாது. இந்த சவுதி உள்நாட்டு மக்களுக்கு, வெளிநாட்டு மக்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தடுக்கிறான். உங்க பாஸ்போர்ட்டை சொல்லுமா, அடிச்சால எல்லா ஜாதகத்தையும் காட்டுது, அப்ப இவர் இந்த வருஷம் ஹஜ்ஜி பண்ணி போயிட்டாரு அப்படின்னு உடனே ரிஜெக்ட் பண்றான். நிறைய பேர் இந்த ஹஜ்ஜி கமிட்டில போறாங்களே, சரி இது பாஸ் வாபஸ் ஆகுது, இதெல்லாம் முக்கியமான காரணம். அவன் அல்லாட்ட சத்தியம் பண்ணி கேள்வி கேட்கிறான். இதுக்கு முன்னால அல்லா மேல சத்தியமா, நான் எப்படியும் எந்த டிராவல்ஸ்லயோ அல்லது அந்த நாட்டில் இருக்கும் போது ஹஜ்ஜிக்கு போகவில்லை என்று நீங்க சத்தியம் பண்ணி எழுத்து மூலமா கொடுங்கறான் ஹஜ்ஜி கமிட்டி. ஏன் அப்படிலாம் கேட்கறாவ? ஏன்னா நீங்க ஹஜ்ஜி பண்ணிருந்தால் அல்லாவுக்கு இந்த மாதிரி போய் சத்தியம் பண்ண மாட்டியல்ல, பண்ணிட்டு ஹஜ்ஜி பண்ண மாட்டியல, அப்ப நீங்க உங்க கடமையை செஞ்சிட்டிய, நீங்க சரி நீங்க போகட்டும், அதுக்கு முடிஞ்ச வர பண்ண முடியும். அதுக்கு மேல சவுதிக்கு போயிட்டு அட்ஜஸ்ட் விட்டேன் தான். அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் தான், அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பண்றோம். அஞ்சு பத்தாக்கலாம் இன்ஷா அல்லா, நம்ம வந்து அல்லாஹ் தஆலா சவுதிக்கு மன்னரா இல்லாம ஒரு மினிஸ்டர் ஆக்கட்டும் மசூரா குரூப் இன்ஷா அல்லாஹ். வேற ஆமா, அதாவது ஹஜ்ஜிக்கு போறவங்க ஹஜ்ஜி செய்யறவங்க குற்ற பரிகாரமாக ஒரு ஆட்டை, ஒரு ஆடு வந்து கட்டாயம் அடுத்த ஒரு ஆட்டை அறுக்கணும்னு சொல்றாங்களே, எதை விட்டால் அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க. உதாரணமா 11, 12, 11, 12 நீங்கள் மினாவில் தங்க வேண்டும் இல்லையா, உங்களால தங்க முடியல. அச்சா அப்படி தங்க முடியவில்லை என்று சொல்ல 11லயே தங்கலை என்று சொன்னால் ஒரு பரிகாரமா ஒரு ஆட்டை அறுத்து ஆகணும், அதுக்கு ஒரு ஆடு. நீங்க முஸ்தலிஃபாவுக்கு போய் ஆவணும், உங்களால முஸ்தலிஃபாவுக்கு போக முடியல, நீங்க அரபாவுல புறப்பட்டிய சரியா, முஸ்தலிஃபாவுக்கு போறதுக்குள்ள மறுநாள் சூரியன் உதித்து விட்டது, அந்த நைட்லதான் முஸ்தலிஃபாவுடைய நேரம், சூரியனை உதித்து விட்டது என்று சொன்னால் என்ன செய்யணும், ஒரு ஆட்டை நீங்க குர்பானி கொடுத்து ஆவணும். அதே மாதிரி அன்னைக்கு பத்துல போய் பெரிய ஜமுராவுல ஏழு கறி எரிஞ்சேனா இல்லையா, கல் எரிய முடியவில்லை, கல் எரியவில்லை என்று சொன்ன என்ன செஞ்சாவன, ஒரு இன்னொரு ஆட்டை கொடுத்து ஆவன. இது இல்ல கல் எறிவது வந்து நீங்க ஆரம்பத்துல காலையில ஆரம்பிக்க வேண்டியதா, உங்களுக்கு எப்ப முடியுது அப்ப செய்யுங்க, மொத்தத்தில் எரிஞ்சு ஆகணும், எரியலே சொன்னா நீங்க குர்பானி கொடுத்து ஆகணும், அந்த குற்ற பரிகாரமாக அடுத்தடுத்த குர்பானி கொடுத்து ஆகணும் சரியா. சில விஷயத்த கட்டாயம் பண்ணணும், குர்பானி கொடுத்தாலும் வந்து ஹஜ்ஜி செல்லாது. ஒன்னு இஹ்ராம் கட்டுதல், இஹ்ராம் கட்டாட்டி ஹஜ்ஜி என்ன செய்யாது, செல்லாது ஒண்ணு. ரெண்டாவது அரபாவில் போய் தங்குதல், மினாவுக்கு போவாட்டி ஹஜ்ஜி செல்லும், முஸ்தலிஃபாவுக்கு போவாட்டி குர்பானியோட ஹஜ்ஜி என்ன செய்யும் செல்லு, அரபாவுக்கு நீங்கள் வரவில்லை என்று சொன்னால் ஹஜ் என்ன செய்யாது, செல்லாது. மூணாவது பத்தாவது அன்னைக்கு தவாஃப் செஞ்சமா இல்லையா, அந்த தவாஃப் செய்தல். நாலாவது தவாஃபுக்கு பிறகு சஃபா மர்வா சை பண்ணமே அந்த சை பண்ணுதல். இந்த நாளும் ஹஜ்ஜுடைய கட்டாய கடமைகள். இந்த நாளில் ஏதேனும் ஒன்றை விட்டுவிட்டால் ஹஜ்ஜி செல்லாது, இந்த நாளை சிதிவிட்டு மற்றவற்றை விட்டால் ஹஜ்ஜி செல்லும். ஆனால் குற்ற பரிகாரமாக ஒரு ஆட்டை நீங்கள் அதிகப்படியாக அறுத்து குர்பானி கொடுக்க வேண்டும். ஹஜ்ஜிக்கு போறதுக்காக விருது தர்றாங்களே அது கூடுமான்னு கேட்கறாங்க, கூடாது. ஹஜ்ஜிக்கு போறதுக்குன்னு விசேஷ விருந்து வந்து இஸ்லாத்தை இல்லை, அதை நீங்க சொல்லி அதை ஒரு விளம்பரப்படுத்தி அதுக்கு நீங்க செலவு செஞ்சு அதெல்லாம் அவசியம் இல்லை. நீங்க எல்லாத்தையும் சொல்லணுங்கிறோட அவசியம் இல்ல, யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொன்னா யாரு கூட சண்டையோ யாரு கூட பேசுறது இல்லையோ யார் உங்களால பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள்ட்ட மட்டும் போய் இந்த மாதிரி நான் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வரேன் துவா செய்யுங்க, இது மனசுல வச்சுக்கிறாதே அல்லாஹ் மன்னிச்சுக்கணுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட மட்டும் போய் அந்த சண்டைய சமாதானப்படுத்தி விட்டு போயிருங்க. போகும்போதே கையில ஒரு கத்தியோடு போங்க சரியா. அதாவது நம்ம போய் மன்னிப்பு கேட்பது வந்து நம்முடைய கடமை, மன்னிப்பது அவருடைய கடமை, மன்னிக்கதான் செய்யணும், அதான் பெருந்தன்மை. மன்னிக்கவே மாற்றி நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம நம்ம வேலையை முடிச்சிட்டோம், அவர் ஆச்சு அல்லாஹ் ஆச்சு. அதாவது ஹஜ்ஜில அதாவது எப்ப இஹ்ராம் இல்லையா, இஹ்ராம் நிலையில் அந்த ஹஜ்ஜு உடைய அந்த இஹ்ராம் நிலையில மனைவியை தொடலாமா முத்தமிடலாமா இச்சை இல்லாம, இது என்ன இச்சை இல்லாம முத்தமிடுதல், அதெல்லாம் வந்து பொய் சரியா. இதெல்லாம் அல்லாவை ஏமாற்றுதல், தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளுதல், அதெல்லாம் கூடவே கூடாது. அதாவது மனைவியை தொட்டுறோம், யதார்த்தமா ஒரு பொருளை வாங்குறோம் கொடுக்கறோம் கைப்படுது அது வேற சரியா, யதார்த்தமாக கைப்படுவது என்பது வேறு, அந்த உணர்வோடு தொழுவது என்பது வேறு, அதெல்லாம் கூடவே கூடாது. உங்க உங்க எண்ணம் என்ன அதான் எல்லாம் பாக்கிறான், யதார்த்தமா இவர் தொட்டு கூட்டு போறாரா அல்லது வேற மாதிரி எண்ணத்தில் தொட்டு கூட்டு போறாரா. யதார்த்தமா பண்ணால் கூடும், யதார்த்தம் நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. குர்பானி கொடுக்கறமே குர்பானியை அங்கேதான் கொடுத்தாவனுமா, அந்த காசை பேசாம இங்க கொடுத்தா உங்களுக்கு ரேட்டும் கம்மி, 430 ரியாங்கிறது வந்து எவ்வளவு வருது, 5000, 6000, 7000, 7500 வந்துருது. அப்ப அங்க 7500 ஆடு வாங்குறதுக்கு இங்க ஒரு 5000 வாங்கிட்டு போயிடலாமே, ஃபாயிதாவுல. அங்க பணக்காரவங்க சாப்பிட போறாங்க, இங்க ஏழைகள் சொந்தக்காரவங்க சாப்பிடுவாங்கல்ல அப்படின்னு கேட்கிறாங்க, கூடவே கூடாது. ஹஜ்ஜுடைய குருவானை எங்கே அறுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மினாவில் அறுக்கப்பட வேண்டும். உங்க ஆட்ட எங்க அறுக்கணும் இல்ல, நீங்க ஒரு ஆள்கிட்ட உங்க அண்ணன்ட்டே தம்பிட்டே சொல்லி அவர் ஆட்டை கூடி கொண்டு வந்து மினாவில் அறுப்பார்னு சொன்னா அது செல்லும். இல்ல அவர் ஆட்டை கொண்டு வந்து மினாவில் அறுக்க மாட்டார்னு சொன்னா அது செல்லாது. சரியா, அந்த குருபானி என்பது எங்க அறுக்கப்படணும், மினாவில் அறுக்கப்பட வேண்டும். வேற அந்த எல்லை, அந்த எல்லை இஷ்டம், ஆட்டையும் அறுக்கலாம், அல்லது ஏழு பேர் சேர்ந்து ஒரு ஆடு, ஒரு மாடு, ஒரு ஒட்டகம் நம்ம பண்றோமா இல்லையா, அதே மாதிரி பண்ணிக்கலாம், அனுமதி உண்டு. ஓ அங்க எல்லாம் இருக்குமா, ஆடு ஆடு தனியா இருக்கும், மாடு தனியா இருக்கும், ஒட்டகம் தனியா இருக்கு, நீங்க போய் தேவைப்பட்ட வாங்கிக்கலாம், எல்லாமே இருக்குது. நான் எதுக்கு உங்களை போக வேணாம்னு சொல்றேன்னு சொன்னா, அதுக்குள்ள அந்த சந்தைக்குள்ள போனீங்களாக்கு அன்னைக்கு நீங்க தவாஃப் செய்யணும் பத்தியெல்லாம், ஹஜ்ஜுடைய தவாஃபு அது அடி வாங்கிறோம், அன்னைக்கு ஹஜ்ஜுடைய சை பண்ணு பத்தியெல்லாம் அது அடி வாங்கிறோம், அங்க போயிட்டு வர்றதுக்குள்ள உடம்பு ரொம்ப பலவீனமா போயிடும். அதனால நீங்க அதை போய் பண்றதை விட பேசாம காசை கட்டி விட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றேன். புரிச்சுக்கலாமா என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, மாஷால்லா தபாரக்கல்லா, நீங்க எல்லாம் நல்ல நிகழ்ச்சிகள, பாதி பேர் ஹஜ்ஜிக்கு போறோம், பாதி பேர் இன்ஷால்லா இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ இன்ஷால்லா போவோம். நமக்கு ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய சகோதரர்களை பொறுத்தவரை இந்த ஹஜ்ஜை வந்து அவங்களுக்கு அல்லாஹ் லேசாக்கணும், இந்த ஹஜ்ஜை வந்து ஹஜ்ஜுன் மபூராக அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜாக ஹஜ்ஜை அல்லாஹ் ஆக்கி அதன் மூலமாக இம்மையிலும் சந்தோஷத்தை அல்லாஹ் தந்து மறுமையிலும் சொர்க்கத்தை அல்லாஹ் அதற்கு பரிசாக தர வேண்டும். நம்ம ஹஜ்ஜிக்கு போகாத அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் போகக்கூடிய நியத்து உள்ளவங்களுக்கு வந்து இது மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்து ஹஜ்ஜி செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை வந்து என்ன செய்யணும், அல்லாஹ் தர வேண்டும் என்று துவா செய்து நாம் எதை இதுவரை சொல்லியிருக்கிறோமோ, எதை கேட்டிருக்கிறோமோ, அது பிரகாரம் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்து நம்முடைய இபாதத்துகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை மன்னித்து நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நாம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என துவா செய்து முடிக்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்ல அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்துப் இலைக்.